Jesus brought to earth was that God is a loving father.
தேவன் ஒரு அன்புள்ள தகப்பன் என்கிறதான ஒரு பெரிய வெளிப்பாட்டை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கொண்டு வந்தார்.
I mentioned yesterday how the most holy place in the temple was covered with a veil or a curtain.
தேவாலயத்திலே மகா பரிசுத்த ஸ்தலம் ஒரு திரைச்சீலையாலே மூடப்பட்டிருந்தது என்று நேற்று தினத்திலே நாம் தியானித்தோம்.
And that was where God dwelt in the Old Testament.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே அங்கேதான் தேவன் வாசம் பண்ணினார்.
In the midst of his people.
தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணினார்.
But nobody knew what he was like because there was this curtain.
அங்கே அந்த திரைச்சீலை இருந்தபடியாலே அவர் எப்படி இருக்கிறார் என்பதை யாரும் அறியாதிருந்தார்கள்.
So most people heard what the Pharisees taught about God.
ஆகவே பரிசேயர்கள் தேவனைப் பற்றி என்ன பேசினார்களோ அதைத்தான் அநேகமான மக்கள் கேட்டிருந்தார்கள்.
And they gave a picture of a God who was very strict and was out to catch you for any small mistake you made.
சிறு தவறை செய்தாலும் எப்படி தேவன் உங்களை பிடிக்கும்படியாய் தேடிக்கொண்டிருக்கிறார், தேவன் மிகவும் கண்டிப்புள்ளவர் என்கிறதான ஒரு போதனை தான் பரிசேயர்கள் தேவனைப் பற்றி போதித்தார்கள்.
Like in some places you find a police sub-inspector waiting just around the corner to see if anybody is violating the traffic rule.
சாலைகளிலே கொஞ்சம் ஓரமாக பதுங்கியிருப்பார் சப்இன்ஸ்பெக்டர். சாலை விதிகளை யாராவது மீறினால் உடனே போய் தாடி அவர்களை பிடிக்க முடியாத அவர் ஆயத்தமாக இருப்பார்.
He hides around the corner to see if anybody is violating a rule.
அங்க மூலையில நின்று கொண்டிருப்பார். யாராவது சாலை விதிகளை மீறுகிறார்களா என்று யாருக்கும் தெரியாமல் அவர் பார்த்துக் கொண்டிருப்பார்.
And if you see him coming towards you, you're not very happy.
உங்களை நோக்கி அவர் வந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு சந்தோஷமே இருக்காது.
Many people had that idea about God.
அநேகர் தேவனை பற்றி இப்படித்தான் அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்கள்.
Or he's a very strict judge.
அல்லது அவர்
will never spare you for the smallest mistake.
சிறு தவறுகளுக்கும் கூட உங்களை விட்டு வைக்காத மிகவும் கண்டிப்புள்ள ஒரு நீதிபதியாக இருப்பது போல அநேகர் தேவனை பற்றி எண்ணுகிறார்கள்.
And that was a wrong picture of God that the preachers in Israel who had the Bible were preaching.
இஸ்ரவேலிலே வேதத்தை கொண்டிருந்த பிரசங்கியார்கள் இப்படித்தான் தவறாக தேவனை பற்றி பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள்.
Their Bible was Genesis to Malachi, 39 books.
அவருடைய வேதாகமம் 39 புத்தகங்களை கொண்டு ஆதிகாமம் முதல் மல்கியா வரை உள்ள புத்தகங்கள்.
Now that is why people were scared to come near God.
ஆகவே தான் தேவனிடத்திலே வருவதற்கே மக்கள் பயந்தார்கள்.
And they were scared to come near the Pharisees who were the represented claimed to be the representatives of God.
தேவனுக்கு நாங்கள் தான் பிரதிநிதிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்ட அந்த பரிசேயர்களையும் நெருங்குவதற்கு மக்கள் பயப்பட்டார்கள்.
That's why when the children came near Jesus, the disciples drove them away saying, Rabbis, teachers don't have time for children.
ஆகவே தான் சிறு பிள்ளைகள் இயேசுவினிடத்திலே பார்க்க முடிய வந்தபொழுது சீஷர்கள் அவர்களெல்லாம் ஐயோ ரபிக்கு போதகருக்கு பிள்ளைகளிடத்திலெல்லாம் செலவு செய்வதற்கு நேரமில்லை என்று சொல்லி அவர்களை விரட்டி அடித்தார்கள்.
Because that's what they had seen with the Pharisees for 30 years.
ஏனென்றால் 30 ஆண்டுகளாக இப்படித்தான் பரிசேயர்கள் இருந்ததை அவர்கள் பார்த்தார்கள்.
But Jesus called those things, saying, these children, heaven is like these children.
ஆனால் இயேசு அந்த சிறு பிள்ளைகளை அழைத்து பரலோகம் இந்த சிறு பிள்ளைகளை போல இருக்கிறது என்று சொன்னார்.
That was a surprise to the Pharisees, to the disciples.
சீஷர்களுக்கு இது ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருந்தது.
If you had asked Peter before he met Jesus, can you tell me the name of some godly man that you know?
பேதுரு இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாக நீங்கள் ஒருவேளை பேதுருவை சந்தித்து உங்களுக்கு தெரிந்த மிகவும் தேவபக்தியுள்ள மனிதர்களை சொல்லுங்களேன் என்று கேட்டிருந்தால்,
he would have mentioned some old 70-year-old long bearded Pharisee in the synagogue.
தேவாலயத்தில் இருந்ததானே அதிக வயது சென்ற நீண்ட தாடியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பரிசேயர்களை தான் பேதுரு சொல்லியிருந்திருப்பார்.
And then that's what all the disciples would have thought. These are the most godly men.
இவர்கள் தான் அதிக தேவபக்தியுள்ள மனிதர்கள் என்று எல்லா சீஷர்களுமே அப்படி தான் எண்ணி இருந்திருப்பார்கள்.
Just like today most Christians and non-Christians all feel the holy men are the ones who wear a cross or have a cap on their head and bishops and archbishops.
இன்றைக்கும் கூட கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்களல்லாதவர்களும் மிகுந்த ஆவிக்குரியவர்கள் தேவ மனிதர்கள் என்று யார் எண்ணுகிறார் என்று சொன்னால், தலையிலே தொப்பி அணிந்து நீண்ட சிலுவை அணிந்து வருகிற மத தலைவர்கள் ஆர்ச் பிஷப்ஸ் போன்றவர்களை தான் அவர்கள் எண்ணுகிறார்கள்.
They cannot think that an ordinary man can be a man of God.
ஒரு சாதாரண மனிதன் தேவ மனுஷனா இருக்க முடியும் என்பதை அவர்களாலே எண்ணி பார்க்க முடியவில்லை.
That's why they despise Jesus, this 30-year-old carpenter. How can he tell us about God?
ஆகவே தான் 30 வயது நிரம்பிய ஒரு தச்சன் எப்படி தேவனை பற்றி சொல்ல முடியும் என்று இயேசுவை அவர்கள் அற்பமாய் எண்ணினார்கள்.
Now the same thing has happened today after 2000 years of Christianity.
கிறிஸ்தவம் வந்து 2000 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கும் அதே காரியம் தான் நடந்து கொண்டிருக்கிறது.
The biggest problem among Christians is they don't know what God is like.
கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று அவர்கள் அறிவதில்லை.
And sometimes when so many years we have believed that God is a God who is just going to come down on hard on you when you make a small mistake.
சிறு தவறை செய்தாலும் கடினமா உங்கள் மீது அவர் வந்து நடவடிக்கை எடுக்க போகிறான்றதான கடினமான ஒரு எண்ணத்தை தான் நாம் தேவனை பற்றி கொண்டிருக்கிறோம்.
That even after we hear in the true church that God's forgiven all our sins,
தேவன் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்திருக்கிறார் என்ற செய்தி சபையில் கேட்டாலும்,
He will not remember your past anymore.
உங்களுடைய கடந்த காலத்தை அவர் இனிமேல் நினையாமல் இருப்பார் என்று கேட்டாலும்,
Still we find it very difficult to come close to God freely.
உடலியாக தேவனை நெருங்கி சேருவதற்கு நாம் கஷ்டப்படுகிறோம்.
And it's also because many of us have not had earthly fathers to whom we could come freely.
இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. நம்மிலே அநேகருக்கு விடுதலையாய் நெருங்கக்கூடிய தகப்பன்மார்கள் இந்த பூமியிலே நமக்கு இல்லை.
There are not many fathers on earth who are very free with their children.
தங்களுடைய பிள்ளைகளோடு கூட விடுதலையாக சுயாதீனமாக இருக்கக்கூடிய அநேக தகப்பன்மார்கள் இல்லை.
Because the heathen culture and our Indian culture is the father is a respected person who sits there and the children have to just respect him.
இந்திய கலாச்சாரம் புறஜாதியான கலாச்சாரம் எதை காண்பித்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு தகப்பன் என்று சொன்னால் அவர் மதிக்கப்படத்தக்கவர், அவருக்கு எல்லாரும் பயந்திருக்க வேண்டும் என்றுதான் பிள்ளைகள் அறிந்திருக்கார்.
You won't joke with your father.
அப்பாவினிடத்திலே பிள்ளைகள் ஜோக் அடிக்க மாட்டார்கள்.
That's very rare.
அது மிகவும் அரிதாக இருக்கிறது.
And the fathers also don't joke with their children.
தகப்பனும் பிள்ளைகளிடத்திலே ஜோக் அடிப்பதில்லை.
So we think God is like that, a very distant person. When you call him father, you think of your father.
அவே தேவனை தகப்பனை என்று அழைக்கும் பொழுது நீங்கள் உங்கள் சொந்த தகப்பனை அந்த இடத்துல வைத்து பார்க்கிறீர்கள். எப்படி உங்கள் தகப்பனை நெருங்க முடியவில்லையோ அதே போல தேவனும் அப்படித்தான் இருக்கிறார் என்று நினைக்கிறீர்கள்.
And as long as we have that concept of God, we will never be able to grow spiritually.
இந்த சித்தாந்தம் தேவனை குறித்து நமக்கு இருக்கும் பரியந்தமும் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவே முடியாது.
So one of the first things for spiritual growth is to have a right concept of God.
ஆகவே ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான விஷயம் என்னவென்றால் தேவனை குறித்து நாம் சரியான ஒரு விளக்கத்தை கொண்டிருக்க வேண்டும்.
You remember Jesus said, if you evil fathers know how to give bread to a child and not a stone, how much more your heavenly father will give good things to those.
பொல்லாத தகப்பன்மாராக நீங்கள் உங்கள் பிள்ளைகள் பசியாக இருக்கும் பொழுது அப்பத்தை கேட்டால் நீங்கள் பாம்பை கொடுப்பதில்லை, ஆகவே கல்லை கொடுப்பதில்லை. அப்படி இருக்கும் பொழுது பரமபிதாவானவர் எவ்வளவு அவர் கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்கிறார்.
And he said so many things he said about the father.
தகப்பனை குறித்து பல காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார்.
He cares so much for you that he's even counted the number of hairs on your head.
அவர் இந்த அளவுக்கு உங்கள் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய முடியை எல்லாம் கூட அவர் எண்ணி வைத்திருக்கிறார்.
He knows every bird that falls down somewhere dead anywhere in the world.
இந்த உலகத்தில் எங்கே ஒரு மூலையிலே ஒரு சிறு குருவி கீழே விழுந்தாலும் அதை அவர் அறிந்திருக்கிறார்.
He said that.
அதை அவர் சொல்லியிருக்கிறார்.
That there's no sparrow which is the cheapest bird that falls to the ground dead anywhere in the world and your father doesn't know about it.
இந்த விலையில்ல அற்பமான ஒரு குருவி, அடைக்கலான் குருவி, அது இந்த உலகத்திலே வேறு எந்த மூலையில கீழே விழுந்தாலும் அது தேவனுடைய அறிவில்லாமல் அது நடக்காது என்று சொல்லியிருக்கிறார்.
And yet it was so difficult for the disciples to believe it even though he said all that.
இவர் இயேசு இவைகளை எல்லாம் சொல்லி இருந்தாலும் கூட இதை நம்புவது சிஷ்யர்களுக்கு அவ்வளவு கடினமாக இருந்தது.
I know in my own life after I was born again it is very difficult for me to believe that for nearly 16 years
நானும் மனந்திரும்பின பிறகு 16 ஆண்டுகளாக தேவன் இப்படி நல்ல ஒரு தகப்பன் என்பதை அறிவதற்கு அவ்வளவாய் எனக்கு முடியாதிருந்தது.
Once I understood it,
நான் அதை விளங்கின உடனே
it brought a lot of security into my life.
என்னுடைய வாழ்க்கையிலே அது மிகப்பெரிய பாதுகாப்பு உணர்வை கொண்டு வந்தது.
And even today sometimes the devil tries to bring those old thoughts into my mind.
இன்றைக்கும் கூட பிசாசு அப்படிப்பட்ட பழைய சிந்தனைகளை என்னுடைய மனதிற்குள்ளே கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறான்.
Does the devil bring such thoughts to your mind?
உங்களுடைய மனதிற்குள்ளாகவும் பிசாசு இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வருகிறானா?
See, today you didn't read the Bible. It's going to go badly with you today.
இன்றைக்கு நீ வேதத்தை வாசிக்கவில்லை, ஆகவே இன்று நல்ல நாளாக இருக்காது, உனக்கு ஏதோ கெட்ட காரியம் சம்பவிக்க போகிறது.
Do you ever hear something like that?
இப்படி சாத்தான் சொல்லுகிறதை நீங்கள் எப்பொழுதாவது கேட்டிருக்கிறீர்களா?
Do you know that people never had a Bible for 1400 years after Christ?
இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 1400 ஆண்டுகளாக மக்களுக்கு வேதமே இல்லாதிருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா?
This type of Bible printed Bibles are available only in the last 500 years.
இந்த அச்சடிக்கப்பட்ட வேதாகமம் நம்முடைய கரங்களிலே கடந்த 500 ஆண்டுகளாகத்தான் இருக்கிறது.
And even today there are places in India where there is no Bible in that language.
இன்றைக்கும் கூட இந்திய தேசத்திலே தங்களுடைய மொழிகளிலே வேதமே இல்லை.
I know because I've been to some places like that.
அப்படிப்பட்ட சில இடங்களுக்கு நான் போய் இருக்கிறேன். ஆகவே இன்றைக்கும் வேதமே தங்களுடைய கையில் இல்லாத இந்திய மக்கள் இருக்கிறார்கள்.
How can God demand that you haven't read the Bible, so I won't bless you today?
ஆகவே அவர்களை பார்த்து நீ இன்றைக்கு வேதத்தை வாசிக்கவில்லை, ஆகவே நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது என்று எப்படி ஆண்டவர் சொல்ல முடியும்?
Or for 1400 years after Christ, can God say to anybody, you haven't read your Bible today? They don't have a Bible at home.
1400 ஆண்டுகளாக இன்றைக்கு நீ வேதம் வாசிக்கவில்லை என்று எப்படி ஆண்டவர் சொல்ல முடியும்? அன்றைக்கு அவர்களுக்கு வேதமே கையில் இல்லையே.
So I'm not saying that reading the Bible is not important.
ஆகவே வேதத்தை வாசிப்பது முக்கியம் அல்ல என்று நான் சொல்லவில்லை.
But if one day for some reason you were so busy and you missed it.
ஏதோ ஒரு நாளிலே நீங்கள் வேலையின் பளுவின் காரணமாக நீங்கள் வேதத்தை வாசிக்க தவறி விட்டீர்கள்.
If you get condemned about it.
அதை குறித்து உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு உண்டாகுமானால்,
that condemnation will spoil your day more than the fact you didn't read the Bible.
நீங்கள் வேதத்தை வாசிக்கவில்லை என்கிற காரியத்தை காட்டிலும் அந்த குற்ற உணர்வு உங்களை அதிகமாக கெடுத்துவிடும்.
You know, the devil's aim is to make us feel condemned for something or the other all the time.
எல்லா நேரங்களிலும் ஏதோ ஒரு விஷயத்திற்காக நம்மை குற்ற உணர்வுள்ளவர்களாக்குவதே சாத்தானுடைய வேலையா இருக்கிறது.
You did something wrong.
நீ தவறு செய்து விட்டாய்.
You confessed it.
அறிக்கை செய்து விட்டாய்.
But the devil says, he keep on reminding you about something you have already confessed and God has forgiven.
ஏற்கனவே நீங்கள் அறிக்கை செய்து உங்களுக்கு மன்னிக்கப்பட்ட பாவத்தை பிசாசு சதா உங்களுக்கு நினைப்பூட்டிக் கொண்டே இருக்கிறான்.
Do you have this experience?
உங்களுக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கிறதா?
That maybe many years ago,
அநேக ஆண்டுகள் முன்பதாக,
did some terrible sin.
மிகவும் பயங்கரமான ஒரு பாவத்தை செய்திருக்கிறீர்கள்.
Very evil.
மிகவும் தீமையான ஒரு காரியம்.
And have you had the experience of confessing it again and again and again 100 times over a period of 20 years?
20 ஆண்டுகளாக மீண்டும் மீண்டுமாய் அதே பாவத்தை அறிக்கை செய்து நூற்றுக்கு கணக்கான முறைகள் அறிக்கை செய்திருக்கிறீர்களா?
Why is that?
அது என்ன?
Because you feel small sins I confess once, God will forgive me.
சிறு பாவத்தை ஒரு முறை அறிக்கை செய்தால் ஆண்டவர் மன்னித்து விடுவார்.
But serious sins, it depends, the more serious it is, the more times I have to confess it, then only God will forgive.
ஆனால் சீரிய பாவங்களை அதிக நேரம் அறிக்கையிட்டால் தான், பல தடவைகள் அறிக்கையிட்டால் தான் தேவன் மன்னிப்பார் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம்.
Who told you that?
இதை யார் உங்களுக்கு சொன்னது?
The Bible.
வேதத்தில் அப்படி இல்லை.
Then it must be the devil.
அப்படியானால் சாத்தான் தான் சொல்லியிருப்பான்.
What is the result of that?
அதனுடைய விளைவு என்னவென்றால்,
a strange sense of condemnation always in our heart.
எப்பொழுதுமே ஒரு விதமான குற்ற உணர்வு அது நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது.
I picture it like driving your car with your foot on the brakes all the time.
நீங்கள் கார் ஓட்டும் பொழுது ஒரு காலை பிரேக்கிலே வைத்துக் கொண்டு ஓட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள்.
The car will move.
கார் போகத்தான் செய்யும்.
But the brake linings are being scraped and scraped and scraped and spoiled.
ஆனால் நீங்கள் அந்த பிரேக்கிலே ஒரு காலை வைத்துவிட்டு எந்த நேரத்தில் ஆபத்து நிகழலாம் என்று எண்ணினால் அந்த பிரேக் லைனிங் அது தேய்ந்து 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 போய் கொண்டே இருக்கும்.
The car will move much slower than it should move.
அதற்கு பிறகு அது போக வேண்டிய வேகத்தை காட்டிலும் மிகவும் மெதுவாகத்தான் போகும்.
And that is the reason many of you have not made more progress.
இதுதான் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி அடையாததற்கு காரணம்.
Think of two people driving cars. One has got his foot on his brakes and the other is no foot on the brakes, just accelerator.
ரெண்டு பேர் கார் ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நபர் ஆக்சிலேட்டரும் கால் வைத்துக் கொண்டிருக்கிறார், பிரேக்லையும் கால் வைத்துக் கொண்டு ஓட்டுகிறார். இன்னொரு நபர் பிரேக்ல கால் வைப்பதே இல்லை, ஆக்சிலேட்டரை மட்டும் வழித்து ஓட்டிக் கொண்டிருக்கிறார்.
Where will these two cars be after 5 hours on the road?
5 மணி நேரங்கள் கழித்து இந்த இரண்டு காரும் எங்கே இருக்கும்?
One will be miles ahead of the other one.
ஒரு கார் இன்னொரு காரை காட்டிலும் எத்தனையோ மைல்களுக்கு அப்பாலே முன்னோக்கி போய் கொண்டே இருக்கும்.
And that is how you'll find a brother who is really freed from condemnation is miles ahead of another person who is just as serious but who is always living in condemnation.
அதே விதமாகத்தான் ஒரு சகோதரர் குற்ற உணர்வு இல்லாதபடிக்கு அவர் விடுதலையாக இருக்கிறார். அவர் எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் ஆவிக்குற வாழ்க்கையில் முன்னேறி போய் கொண்டே இருக்கிறார். ஆனால் அதே சிறிய ஒரு கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த குற்ற உணர்வு இருக்கிறபடினாலே உங்களுடைய முன்னேற்றம் மெதுவாக போய்கொண்டிருக்கிறது.
See, we have a thing called the flesh.
நமக்கு மாம்சம் என்று ஒன்று உண்டு.
It's our self-will, part of Adam's nature.
அது ஆதாமுடைய சுபாவம், நம்முடைய சுய சித்தம்.
God has not removed it even after we are born again.
நாம் மறுபடியும் பிறந்ததற்கு பிறகும் தேவன் அதை எடுக்கவில்லை.
Till the day you die, you'll have it.
மரிக்கும் நாள் பரியந்தம் இந்த இரண்டும் உங்களுக்கு இருக்கும்.
I have it.
எனக்கு இருக்கிறது.
I've had it all my life.
என் வாழ்க்கை முழுவதுமாக அதை நான் பெற்றிருக்கிறேன்.
And even after I was born again, I used to listen to it very often.
நான் மறுபடியும் பிறந்ததுக்கு பிறகு கூட அடிக்கடி நான் அதுக்கு செவிடுகிறேன்.
It always brought me condemnation.
அது எப்பொழுதுமே என்னை ஒரு குற்ற உணர்வுகளாக கொண்டு வந்திருக்கிறது.
I thought I must come into a life where the flesh will never speak.
மாம்சம் என்னோடு பேசவே பேசாது அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வருவேன் என்று எண்ணினேன்.
But that day will never come till Jesus comes back and gives me his body.
ஆனால் இயேசு திரும்பி வந்து அவருடைய சரீரத்தை எனக்கு கொடுக்கும் வரை அந்த நாள் வராது.
So until then the flesh is always going to say something bad.
அதுவரைக்கும் அந்த மாம்சம் ஏதாவது ஒரு கெட்ட காரியத்தை நமக்கு சொல்லிக் கொண்டே தான் இருக்கும்.
But if I don't listen to it, I'm not defiled.
ஆனால் நான் அதற்கு செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் கறைபடுவதில்லை.
If a man keeps calling a young girl, come and sleep with me, come and sleep with me, is she defiled just by that?
ஒரு பையன் ஒரு பெண்ணை என்னிடத்திலே வந்து நீ படுத்துக்கொள், என்னிடத்திலே வந்து படுத்துக்கொள் என்று சதா சொல்லிக்கொண்டே இருப்பதனாலே அந்த பெண் தீட்டுப்படுகிறாளா?
In fact, the more she resists, the purer that girl is.
எந்த அளவுக்கு அதிகமாய் அந்த அழைப்பை மறுக்கிறாளோ எதிர்க்கிறாளோ அந்த அளவுக்கு அவள் சுத்தமாக இருக்கிறாள்.
So you can never stop the flesh from constantly suggesting bad things to you.
ஆகவே நம்முடைய மாம்சம் சதா நமக்கு ஏதோ ஒன்றை செய்ய முடியாது சொல்லிக்கொண்டே இருக்கிறதை நாம் தடுத்து நிறுத்த முடியாது.
But your mind, you know, is set on pleasing God.
ஆனால் உங்களுடைய மனதோ எப்பொழுதுமே தேவனையே பிரியப்படுத்த வேண்டும் என்பதிலே குறியா இருக்கிறது.
Now I want to explain to you Romans 7.
இப்பொழுது நான் ரோமர் 7 அதிகாரத்தை உங்களுக்கு விளக்கி சொல்ல
விரும்புகிறேன். Yesterday I was talking about verse 24 where you say, wretched man that I am, how shall I be free from this body?
நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்திலிருந்து யாரனை விடுதலையாக்க கூடும் என்று ரோமர் 7 அதிகாரத்தில் உள்ள வசனத்தை நான் நேற்று உங்களுக்கு
verse 25 he says, thanks be to God through Jesus Christ our Lord.
25வது வசனத்திலே இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுமாய் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார்.
So he knows the answer is in Christ.
ஆகவே பதில் கிறிஸ்து தான் என்பதை அறிந்திருக்கிறார்.
That I can be free from this body of sin, this body of death.
மாம்ச சரீரம் இந்த மரண சரீரத்திலிருந்து நான் அப்பொழுதுதான் விடுதலையாவேன் என்று அறிந்திருக்கிறார்.
So what is the conclusion?
முடிவு என்ன?
Listen to verse 25.
25வது வசனத்தில்
I know deliverance will come through Jesus Christ.
ஆகவே விடுதலை இயேசு கிறிஸ்து மூலமாய் மட்டுமே வரும் என்று அறிந்திருக்கிறேன்.
So then what?
ஆகவே என்ன?
So then
ஆதலால்
for the rest of my life,
என்னுடைய வாழ்க்கையின் எஞ்சிய நாட்களிலே
with my mind I will serve the law of God, but with my flesh all my life it will be the law of sin.
என்னுடைய மனதிலே நான் எப்பொழுதும் தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு சேவிப்பேன், ஆனால் என்னுடைய மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்தை சேவித்துக் கொண்டே இருப்பேன்.
That means not that I will live in sin.
அவருடைய பொருள் நான் பாவத்திலே வாழ்கிறேன் என்பதல்ல.
It means that my flesh lives only by one law, the law of sin.
அதனுடைய பொருள் என்னவென்றால் என்னுடைய மாம்சம் ஒரே ஒரு பிரமாணத்தின் அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அதுதான் பாவ பிரமாணம்.
I can never convert my flesh. It is corrupt.
என்னுடைய மாம்சமானது அது கெட்டு போயிருக்கிறபடினால ஒரு காலம் அதை நான் மாற்ற முடியாது.
Don't try to change it. You will not be able to change it.
அதை நீங்கள் மாற்ற முயற்சிக்க வேண்டாம், ஒரு காலம் அது மாறாது.
Make sure your mind serves only the law of God.
ஆனால் உங்களுடைய மனதிலே எப்பொழுதுமே தேவனுடைய பிரமாணத்திற்காகவே நான் சேவிப்பேன், ஊழியம் செய்வேன் என்று தீர்மானியுங்கள்.
And the Holy Spirit's influencing your mind, renewing your mind to make it like Christ.
பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மனதை புதிதாக்கி புதிதாக்கி கிறிஸ்துவின் மனதை போல அவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்.
He is not renewing our flesh. He will not do that.
அவர் நம்முடைய மாம்சத்தை புதிதாக்குவதில்லை, அவர் அதை செய்யவும் மாட்டார்.
The Bible says the Holy Spirit fights with our flesh.
பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மாம்சத்தோடு கூட போராடுகிறார் என்று வேதம் சொல்கிறது.
And you know how he does it?
அவர் எப்படி செய்கிறார் தெரியுமா?
He does it by renewing our mind to make us think like Christ.
கிறிஸ்து சிந்திப்பது போல நம்மை சிந்திக்க வைப்பதற்காக நம்முடைய மனதை புதிதாக்கி அப்படி செய்கிறார்.
And he strengthens us to fight the flesh.
அவர் நம்முடைய மாம்சத்தோடு கூட போராடுவதற்கு நம்முடைய மனதை அவர் பலனுள்ளதாக்குகிறார்.
The flesh will always serve the law of sin.
நம்முடைய மாம்சம் எப்பொழுதுமே பாவ பிரமாணத்துக்கு தான் ஊழியம் செய்யும்.
No matter how spiritual you are,
நீங்கள் எவ்வளவு ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் சரி,
but your mind is serving the law of God.
ஆனால் உங்களுடைய மனதோ தேவனுடைய பிரமாணத்திற்கு ஊழியம் செய்கிறது.
Therefore,
ஆகவே
Romans 8:1,
ரோமர் 8:1,
there is no condemnation.
ஆகவே இப்பொழுது ஆக்கினை தீர்ப்பே இல்லை.
So even though my flesh is serving the law of sin, there is no condemnation for me.
இப்பொழுது என்னுடைய மாம்சம் பாவத்தை சேவித்தாலும் பாவ பிரமாணத்திற்கு சேவித்தாலும் எனக்குள்ளே ஆக்கினை தீர்ப்பு இல்லை.
That's a liberating thought if you can understand it.
இதை மட்டும் நீங்கள் விளங்கிக் கொண்டால் எவ்வளவோ உங்களை விடுதலையாக்கக்கூடிய ஒரு காரியம்.
I will be tempted till the end of my life with the dirtiest possible temptation.
மிகவும் அசுத்தமான, எந்த அளவுக்கு அசுத்தமான சோதனையினாலே நான் சோதிக்கப்பட முடியுமோ அதுவரை என்னுடைய மரணத்தின் வரை சோதிக்கப்படுவேன்.
You can sit in a holy church meeting and your flesh can tempt you with the most horrible temptation.
நீங்கள் சபை கூட்டத்தில் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், ஆனாலும் உங்களுடைய மாம்சமானது மிகவும் மோசமான சோதனையினாலே உங்களை சோதித்துக் கொண்டிருக்கும்.
What do you do?
அப்ப என்ன செய்கிறீர்கள்?
How did I get that thought?
ஐயோ, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட எண்ணம் வருகிறது?
That's because your flesh is serving the law of sin.
அது ஏன் என்று சொன்னால் உங்களுடைய மாம்சமானது பாவ பிரமாணத்துக்கு சேவிக்கிறது.
Don't worry about it.
நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம்.
Does your mind love that thought and want that thought?
உங்களுடைய மனது அப்படிப்பட்ட சிந்தையை ஏற்றுக்கொள்ளுகிறதா, அப்படிப்பட்ட சிந்தையை நேசிக்கிறதா?
Tell me honestly.
நேர்மையாக சொல்லுங்கள்.
The answer is no.
மனது சொல்லுகிறது இல்லை.
I don't want it.
எனக்கு அது தேவையில்லை.
But I can't help it. The flesh is serving the law of sin and puts these thoughts into my mind.
என்னுடைய மாம்சம் பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறது, அப்படிப்பட்ட சிந்தைகளுடைய மனதிலே போடுகிறது. நான் அதை உதவி செய்ய முடியாது.
Horrible thoughts.
மிக மோசமான எண்ணங்கள்.
But my mind says no, I don't want it.
ஆனால் என்னுடைய மனதோ எனக்கு தேவையில்லை என்று சொல்கிறது.
I don't live in my flesh, I live in my mind.
நானுடைய மாம்சத்திலே வாழ்வதில்லை, நானுடைய மனதிலே தான் வாழ்கிறேன்.
So let me use an example.
நான் ஒரு உதாரணத்தை பயன்படுத்தட்டும்.
You know, in Romans 6 it says your old man is crucified and now we are a new man in Christ.
நம்முடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான், இப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய மனுஷனாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி ரோமர் 6 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Now the old man is different from the flesh.
பழைய மனுஷனுக்கும் மாம்சத்துக்கும் வித்தியாசம் உண்டு.
So you need to understand the difference.
நீங்கள் இந்த வித்தியாசத்தை விளங்கிக்கொள்ள வேண்டும்.
See Romans 6.
ரோமர் 6 அதிகாரம்
verse 6.
ஆறாம் வசனம்.
Your old man is crucified.
நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான்.
Now there's a new man inside us.
நமக்குள்ளாக ஒரு புதிய மனுஷன் இருக்கிறான்.
But the flesh is still alive. That is not dead.
ஆனால் மாம்சம் இன்னும் உயிரோடு தான் இருக்குது. அது மரிக்கவில்லை.
So this is the way you picture it.
ஆக இப்படி நாம் கற்பனை செய்து பார்க்கலாம்.
Our heart is where Christ and the Holy Spirit dwell.
நம்முடைய இருதயத்திலே கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் வாசம் பண்ணுகிறார்கள்.
That's like our home.
அது நம்முடைய வீட்டை போல.
It's got a door.
அதற்கு ஒரு கதவு இருக்கிறது.
The door is called our will.
அந்த கதவு தான் நம்முடைய சித்தம்.
Where I choose what to let into my heart and not.
என்னுடைய இருதயத்திற்குள்ளாக எதை உள்ளே விடுவது, எதை உள்ளே விடக்கூடாது என்று சித்தம் இருக்கிறது, அதுதான் கதவு.
Inside my heart was a servant called the old man.
எனக்குள் அந்த இருதயத்திற்குள்ளாக பழைய மனுஷன் என்கிற ஒரு வேலைக்காரன் இருக்கிறான்.
He was a very unfaithful servant.
அவர் உண்மையில்லாத ஒரு வேலைக்காரன்.
The lusts in the flesh are like these robbers who are coming knocking at the door to enter my heart.
மாம்சத்தில் இருக்கக்கூடிய இச்சைகள் எல்லாம் திருடர்களை போல என்னுடைய இருதயத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு கதவை தட்டிக் கொண்டே இருக்கிறது.
You understood the difference between flesh and old man?
மாம்சத்துக்கும் பழைய மனுஷனுக்கு வித்தியாசம் விளங்கி விட்டதா உங்களுக்கு?
The old man is the unfaithful servant living inside.
பழைய மனுஷன் உண்மையற்ற ஒரு வேலைக்காரன் உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
Inside my house.
என்னுடைய வீட்டுக்குள்ளாக.
And the flesh is these, they are not my servants, they are the robbers who are trying to come in and rob me.
இந்த மாம்ச இச்சைகள் அவர்கள் என்னுடைய வேலைக்காரர்கள் அல்ல, என்னை திருடும்படியாக வரக்கூடிய திருடர்கள்.
What do robbers come into your house to rob?
உங்களுடைய வீட்ல எதை திருடும்படியாக திருடர் உள்ளே வருகிறார்கள்?
They won't rob the rubbish in the kitchen or the old newspapers.
பழைய செய்தித்தாள்களையும் சமையலறையிலே உள்ளதன கழிவுகளையும் எடுத்துக்கொண்டு செல்ல வருகிறார்கள் திருடர்கள்.
They go to your cupboard to see if there is gold or money or something like that.
அலமாரியை திறந்து அங்கே நகை இருக்கிறதா, பணம் இருக்கிறதா என்று தான் அவர்கள் தேடுகிறார்கள்.
So what do you think the devil comes to your life to rob?
ஆகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக பிசாசு எதை திருடும்படியாக வருகிறான் என்று நினைக்கிறீர்கள்?
He's not interested in your money because he knows that is like old newspapers.
உங்களுடைய பணத்திலே அவனுக்கு விருப்பம் இல்லை, அவனுக்கு தெரியும் இந்த பணத்தினுடைய மதிப்பு பழைய செய்தித்தாள் தான்.
You may not think like that, but the devil knows this is in the money and all is just like old newspapers. I'm not interested.
பணம் என்பது பழைய செய்தித்தாளை போல தான் என்று பிசாசுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் அப்படி எண்ணுவதில்லை.
I want to rob this man of his purity.
இந்த மனிதனுடைய தூய்மையை நான் திருடுவேன்.
And joy.
சந்தோஷத்தை திருடுவேன்.
And peace.
சமாதானத்தை திருடுவேன்.
And love for others.
மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பை திருடுவேன்.
Those are the really valuable things he wants to rob.
இவைகள் தான் உண்மையாலுமே விலையேறப்பட்ட காரியங்கள், அவன் திருட விரும்புகிறான்.
These robbers come to rob these things.
ஆகவே திருடர்கள் இவைகளை திருடும்படியாக வருகிறார்கள்.
Peace of mind.
மனசமாதானம்.
Make you worried.
கவலைப்பட வைப்பது.
And they knock at the door.
அவர்கள் கதவை தட்டுகிறார்கள்.
And the unfaithful servant says, come right in.
அந்த உண்மையற்ற வேலைக்காரன் கதவை திறந்து விட்டு எல்லாரும் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறான்.
That is how we were all in the days we were unconverted.
நாம் மனம் திரும்பாத நாட்களில் எல்லாம் இப்படியே தான் இருந்தோம்.
We just allowed these robbers lusts to come in and make do all types of evil in our life.
இச்சை என்கிறதால அந்த திருடர்கள் எல்லாரும் உள்ளே வருவதற்கு அனுமதித்து எல்லா விதமான தீமைகளையும் பாவங்களையும் செய்வதற்கு அனுமதித்து வாழ்ந்து வந்தோம்.
Some people went into very bad habits.
சில மக்கள் மிக மோசமான பழக்கத்துக்குள்ளாக சென்று
விட்டார்கள். Maybe because you had God fearing parents, you did not go into such bad habits.
உங்களுக்கு கடவுளுக்கு பயப்படக்கூடிய பெற்றோர் இருக்கிறபடினாலே அப்படிப்பட்ட கெட்ட பழக்கங்களுக்குள்ளாக நீங்கள் செல்லாமல் இருந்தீர்கள்.
But the robbers come to every heart.
ஆனால் திருடன் எல்லா இருதயத்துக்குள்ளாக வருகிறான்.
When you receive Christ into your life,
கிறிஸ்துவை உங்கள் உள்ள வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது,
this old servant is killed, crucified. That's what God does.
அந்த பழைய வேலைக்காரன் இருக்கிறான், உண்மையற்ற வேலைக்காரன், அவனை தேவன் கொல்லுகிறார். சிலுவையிலே அவன் அறையப்படுகிறான்.
He's gone.
அவன் போய்விட்டான்.
The robbers are still alive, don't forget.
திருடர்கள் எல்லாரும் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள், அதை மறந்துவிட வேண்டாம்.
They are going into every house knocking.
அவர் ஒவ்வொரு வீடாக போய் தட்டிக்கொண்டேதான் இருக்கிறார்கள்.
So the flesh is alive.
ஆகவே மாம்சம் உயிரோடு இருக்கிறது.
But this old servant called the old man who kept on opening the door is
அந்த பழைய வேலைக்காரன் எல்லாருக்கும் கதவை திறந்து திறந்து விட்டு கொண்டிருந்தானே அவன் மரித்து விட்டான்.
Now there's a new man inside.
இப்பொழுது ஒரு புது மனுஷன் உள்ளே வந்து விட்டான்.
So when God has put a faithful servant.
அவன் இப்பொழுது உண்மையுள்ள ஒரு வேலைக்காரனை தேவன் அங்கே உள்ளே
வைத்திருக்கிறார். Who is against these robbers.
அவன் இந்த திருடர்களுக்கு விரோதமாக இருக்கிறவன்.
Now when the robbers come knocking.
இப்பொழுது திருடர்கள் வந்து கதவை தட்டும் பொழுது
Didn't you notice that after you were born again?
நீங்கள் மனந்திரும்பின பிறகு இதை கவனிக்கவில்லையா?
That the same temptation comes and now you say I don't want it.
அதே சோதனை இப்பொழுதும் வருகிறது ஆனாலும் மனந்திரும்பினதுக்கு பிறகு வருகிறது எனக்கு வேண்டாம் என்று சொல்லியிருக்கீர்கள் அல்லவா?
I remember when I before I was converted I used to go to a lot of cinemas.
நான் மனந்திரும்பதற்கு முன்பதாக எவ்வளவு பாவங்கள் இருந்தது.
I went to a lot of cinemas. Sorry.
நான் நிறைய சினிமா காட்சிகளுக்கு போய் கொண்டிருந்தேன்.
I myself used to take my friends in the Navy to cinema theaters.
நான் சினிமா தியேட்டர்களுக்கு நானே என்னுடைய நண்பர்களை சக நண்பர்களை கூட்டிக் கொண்டு போயிருந்தேன்.
And by the way, in 1958 cinemas were not so bad like today.
அதே சமயத்தில் 1958 ஆண்டுகளில் எல்லாம் இன்றைக்கு இருப்பது போல சினிமா காட்சிகள் கெட்டதாக இருக்கவில்லை.
But it was still not a good thing to go to.
ஆனாலும் அங்கே போவது சரியல்ல தான்.
And then I got converted.
அதுக்கு பிறகு நான் மனம்
திரும்பினேன். July 59.
ஜூலை 59ஆம் வருஷம்.
And immediately I didn't want to go to the cinema anymore.
உடனடியாக சினிமாவுக்கு நான் போகவில்லை போக மாட்டேன்னு சொல்லிவிட்டேன்.
And one day two of my friends came to my door. They didn't know I was now converted.
நான் மனம் திரும்பிட்டேன் என்று என்னுடைய நண்பர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் ரெண்டு நண்பர்கள் என்னை வந்து கதை தட்டினார்கள்.
They came and called me and said, "Yeah, there's a good movie inside the naval base. Let's go there."
இந்த நேவி அந்த பரப்பிலே ஒரு நல்ல சினிமா காட்சி ரிலீஸ் ஆகிருக்கிறது வா போய் பார்க்கலாம் என்று கூப்பிடுகிறார்கள்.
We had a big naval base inside that we had our own cinema theater.
அந்த நேவல் பேஸ் என்று சொல்லப்பட்ட இடத்திலே உள்ளேயே ஒரு சினிமா தியேட்டர் இருக்கும்.
For naval people only.
அங்கே கப்பற்படையிலே பணி செய்கிற மக்களுக்கு மட்டும்.
They would get movies from the different distributors and show it here.
அவர்கள் பல திரைப்பட நபர்களிடத்திலிருந்து நல்ல சினிமாக்களை வாங்கி அந்த திரையரங்கத்திலே வெளியிடுவார்.
So I was such a coward that I did not have the boldness to tell these friends I don't go to cinemas anymore.
இனிமேலும் நான் சினிமாவுக்கு போக மாட்டேன் என்று சொல்லக்கூடிய தைரியம் இல்லாத ஒரு கோழையாக நான் அப்பொழுது இருந்தேன்.
And because they would think what's wrong with him? He's the one who told us used to take us before.
இவர்தானே நம்மை சினிமாக்களுக்கெல்லாம் அழைத்து செல்வார் இப்பொழுது என்ன ஆகிவிட்டது இவருக்கு என்று அவர்கள் எண்ணுவார்களே என்று
சொல்லி. So I didn't say anything.
அங்கே நான் அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை.
And I started walking with them about half kilometer towards the cinema theater.
அந்த திரையரங்கத்திற்கு போகிற வழியிலே அரை கிலோமீட்டர் நான் போய் கொண்டிருந்தேன்.
With them.
நண்பர்களோடு கூட.
With a cry in my heart, Lord, please save me out of this somehow.
ஆனால் உள்ளத்திலே ஒரு கதறல், ஆண்டவரே எப்படியாவது இந்த விஷயத்திலிருந்து என்னை ரட்சியும் ஆண்டவரே காப்பாற்றும் ஆண்டவரே.
No words but a cry in the heart.
வாயிலே வார்த்தைகள் இல்லை ஆனால் இதயத்திலே ஒரு குமுறல்.
And we reached the cinema theater.
சினிமா தியேட்டருக்கு போய் சேர்ந்தோம்.
And there was a notice outside. We did not get the reel of the cinema, so there'll be no cinema today.
அந்த சினிமா ரோல் ரீல் கிடைக்கவில்லை. ஆகவே இன்றைக்கு சினிமா இல்லை என்று அந்த தகவல் பலகையிலே எழுதப்பட்டிருந்தது.
Imagine God disappointed all the 1,000 people there that day just for my sake.
எண்ணி பாருங்கள் அன்றைக்கு வந்த ஆயிரக்கணக்கான மக்களை என் ஒரு ஆள் நிமித்தமாக அவ்வளவு பேரும் ஏமாற்றம் அடைய செய்தார்.
I was inwardly shouting hallelujah praise God.
நான் உள்ளேயே அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளே சத்தி கொண்டிருந்தேன்.
These two friends were so disappointed.
ஆனால் என்னை கூட்டிக் கொண்டு சென்ற அந்த ரெண்டு நண்பர்கள் மிகவும் ஏமாந்து விட்டார்கள்.
They wondered why I was so happy.
நான் ஏன் சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்லி அவள் ஆச்சரியப்பட்டார்.
God had answered my prayer.
தேவனுடைய ஜெபத்துக்கு செவி கொடுத்தார்.
That was one of the first experiences I had in my life.
என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்ட முதலாவது அனுபவம்.
Of a silent prayer which I didn't even pray with my lips.
என்னுடைய உதடுகளில் கூட நான் ஜெபிக்கவில்லை அமைதியான உள்ளத்திலிருந்து ஏறக்கூடிய ஜெபம்.
I learned then that you don't have to speak with your lips if there's a desire in your heart that's a prayer.
ஆகவே உங்களுடைய உதட்டை திறந்து பேசாவிட்டாலும் உள்ளத்திலே ஒரு குமுறலும் ஒரு ஆசையும் இருக்குமானால் அதுவே ஜெபம் என்று அன்று கற்றுக்கொண்டேன்.
God hears it because he looks at the heart.
தேவன் இருதயத்தை பார்க்கிறபடினாலே அப்படிப்பட்ட ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறார்.
We pray with our lips only so that other people can hear.
மற்றவர்கள் கேட்க முடியாகத்தான் நாம் உதடுகளை திறந்து ஜெபிக்கிறோம்.
But if you're praying alone you don't have to speak. God hears it.
நீங்கள் தனியாக ஜெபிக்கும் பொழுது வாய் திறந்து பேசவும் தேவையில்லை. தேவன் இருதயத்தை வாசிக்கிறவராய்
இருக்கிறார். And the wonderful thing when you pray in your mind is that devil cannot hear it because he cannot read our thoughts.
பிசாசு நம்முடைய எண்ணங்களை வாசிக்க முடியாது அறிய முடியாது. ஆகவே மனதிலே ஜெபிக்கும் பொழுது பிசாசுக்கே தெரியாமல் நாம் தேவனிடத்தில் நேரடியாக ஜெபிக்கிறோம்.
So if you want to pray without the devil hearing then pray in your thoughts.
ஆகவே பிசாசு கேட்காதபடிக்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் எண்ணங்களிலேயே நீங்கள் ஜெபியுங்கள்.
So when I came home
ஆகவே நான் வீட்டுக்கு வந்த பிறகு
to the room
என் அறைக்கு வந்த பிறகு
the Lord said I won't do that for you next time.
அடுத்த முறை நான் இப்படி உனக்கு ஜெப செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்.
நெக்ஸ்ட் டைம் யூ மஸ்ட் ஸ்டாண்ட் அப் யுவர் செல்ஃப் அண்ட் சே ஐ அம் நாட் கோயிங் டு தி சினிமா.
அடுத்த முறை நீயாகவே தைரியமாக நின்று நான் உங்களோடு கூட சினிமாவுக்கு வரமாட்டேன் என்று சொல்ல வேண்டும்.
இட்ஸ் லைக் யூ நோ யூ ஹோல்ட் யுவர் சைல்ட்ஸ் ஹேண்ட் to make it walk and then one day and say I'm not going to hold your hand now otherwise you'll never learn how to walk
kunda chinna kulandai nadapadarku kaiyai pidithu nadakka vekkireergal konjam nambikai vandhavara neenga solli vidukireergal inimel kaiyai pidikka maatta neeyaga da nadakka
vendum if you keep on holding it it'll never learn to walk
neenga eppozhum pidithukonde irundhal andha kulandai nadapadarku kattukollada
that day God held my hand
avi andha naalile devan karathai pidithar
next time he said I won't hold it you got to walk
adutha murai naan pidikka maatta neeyaga da nadakka vendum endru solli
vittar sometimes God leaves our hands so that we just walk on our own
sila nergalile naamaga nadakka mudiyaga devan thamudaiya karangalai vittu vidugirar
Isn't that good?
அது நன்மையானதா?
So I learned there the new man has come inside.
அங்கே அங்கே நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால் புது மனுஷன் உள்ளே வந்து விட்டான்.
But then the question comes.
இப்போது ஒரு கேள்வி வருகிறது.
How is it that the new man wanting to shut the door sometimes the robbers still come inside?
இப்போது புதிய மனுஷன் கதவை சாத்தினாலும் கூட எப்படி திடீரென்று திருடர்கள் உள்ளே வந்து விடுகிறார்கள்?
Because all believers have that experience even after being born again we sometimes commit the same sin. That we did before we were born again.
மனதிரும்ன விரகம் விசுவாசிகள் நாம் ரட்சிக்கப்படாதக்கு முன்னால் என்ன பாவம் செய்தோமோ அதையே நாம் திரும்பமாக செய்து விடுகிறோம்.
Even though we didn't want to do it.
நாம் அதை செய்ய வேண்டாம் என்று விரும்பினாலும்.
We didn't want to tell a lie but we said it.
நாம் பொய் சொல்ல விரும்பவில்லை ஆனால் பொய் சொல்லிவிட்டோம்.
We didn't want to look at that dirty picture but we looked at it.
அந்த அசுத்தமான படத்தை பார்க்க விரும்பவில்லை ஆனாலும் பார்த்து
விட்டோம். And immediately we feel bad.
உடனடியாக நாம் குற்ற உணர்வடைகிறோம்.
You told a lie immediately you feel bad.
பொய் சொன்ன உடனே அதை குற்ற உணர்வடைகிறோம்.
Why does it happen?
ஏன் இது நடக்கிறது?
When the new man is supposed to shut the door.
அந்த புது மனிதன் தானே கதவை மூட வேண்டும்.
There's a reason.
அதற்கு ஒரு காரணம் உண்டு.
Because the new man did not eat properly.
அந்த புது மனுஷன் சாப்பிடவில்லை.
He did not do exercise.
உடற்பயிற்சி செய்யவில்லை.
He was not strong to shut the door.
அவன் கதவை பூட்டக்கூடிய அளவுக்கு வலிமையானவனாக இல்லை.
See the door of our heart does not have a bolt that you can just bolt it and go to sleep.
நம்முடைய இதயத்திற்கு இருக்கக்கூடிய அந்த கதவுக்கு சாத்தக்கூடிய தாழ்பால்கள் இல்லை. தாழ்பால் இருந்தால் அதை பூட்டி விட்டு நாம் தூங்க போய் விடலாம்.
You have to keep it new man has to keep it shut.
எப்பொழுதே அந்த புது மனுஷன் அந்த கதவை சாத்தி பிடித்துக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது.
If he is not strong,
அவன் வலிமையானவனாக இல்லை என்றால்
the robbers will come in.
திருடர் உள்ளே வந்துடுவார்கள்.
You see, why doesn't God give us a bolt so that we just bolt and go to sleep?
ஏன் நமக்கு தேவன் தாழ்பாலை கொடுக்கவில்லை? தாழ்பால் இருந்தால் நாம் பூட்டி விட்டு நாம் தூங்க போய் விடலாமே.
Because then we won't be strong.
அப்படியானால் நாம் வலிமையானவர்களாக மாற முடியாது.
We become strong by pressing that door against these robbers.
இந்த திருடர்களுக்கு விரோதமாக அந்த கதவு திறக்காத வகையில் அதை அழுத்தி பிடித்துக்கொண்டே இருப்பது நிமித்தமாய் நாம் உடற்பயிற்சி செய்து வலிமையானவர்களாய் மாறுகிறோம்.
So that's why he keeps that door without a bolt.
ஆகவே தான் ஆண்டவர் அந்த தாழ்பால் இல்லாமல் அந்த கதவை
வைத்திருக்கிறார். So that we become strong by keeping on pressing it against the robbers.
அந்த திருடர்களுக்கு விரோதமாக அந்த கதவை அழுத்தி பிடிப்பதன் மூலமாக நாம் வலிமையானவர்களாக மாற முடியும் என்பதனாலே.
If you don't feed the new man with God's word.
ஆகவே இந்த புது மனுஷனை தேவனுடைய வார்த்தையினாலே நீங்கள் போஷிக்காவிட்டால்
you won't be able to overcome.
நீங்கள் மேற்கொள்ள முடியாது.
See 1 John chapter 2.
1 யோவான் 2 அதிகாரம்
1 John chapter 2
1 யோவான் 2 அதிகாரம்
and verse 14
14 ஆம் வசனம்
the last part
பின் பகுதி
I have written to you young men because the word you are strong the word of God abides in you and you have overcome the evil one
வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் 1 யோவான் 2 14 தேவ வசனங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனாலும் உங்களுக்கு எழுதுகிறேன்.
These are people who fed themselves on God's word.
இவர்கள் யார் என்று சொன்னால் தங்களை தேவனுடைய வார்த்தையாலே போஷித்தவர்கள்.
And did exercise.
உடற்பயிற்சி செய்தவர்கள்.
Became strong.
அவர்கள் வலிமையானவர்களாக மாறினர்.
So when the devil or these lusts come they can keep the door shut.
பிசாசோ இச்சைகளோ வரும்பொழுது அவர்கள் அந்த கதவை அடைத்து வைக்க முடியும்.
That is why it's very important to know God's word.
ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை அறிந்து கொள்வது மிக முக்கியம்.
See even Jesus.
இயேசுவும் கூட
You know, in the three temptations in the wilderness.
வனாந்தரத்திலே வந்த அந்த மூன்று சோதனைகள்.
He only quoted the word of God.
தேவனுடைய வார்த்தையை மட்டுமே அவர் அங்கே சொல்லி காண்பித்தார்.
The devil said, turn the stones into bread. Jesus said, no.
இந்த கல்லுகளை அப்பமாகும்படி செய்யும் என்று பிசாசு சொல்லும்போது இயேசு இல்லை என்று மறுத்தார்.
Because it is written, man shall not live by bread alone, but by every word that proceeds from God's mouth.
மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியால் என்று சொன்னார்.
And then he comes with another temptation.
அவர் இன்னொரு சோதனையை வைத்துக் கொண்டு சாத்தான் வருகிறான்.
And the Jesus says it is written.
இயேசு மீண்டுமாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார்.
Another temptation.
இன்னொரு சோதனை.
He says it is written.
எழுதியிருக்கிறது என்று சொன்னார்.
Remember this.
இந்த ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Even Jesus overcame Satan only by quoting a scripture.
இயேசுவும் கூட பிசாசை ஜெயித்தது எப்படி என்று சொன்னால் வேதவசனத்தை சொல்லித்தான்.
So if you don't know the scripture, you're not going to overcome Satan.
ஆகவே வேதவசனம் உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் சாத்தானை மேற்கொள்ள முடியாது.
In Ephesians 6 it is called the sword of the spirit.
எபேசியர் 6 ஆம் அதிகாரத்திலே ஆவியின் பட்டயம் என்று வாசிக்கிறோம் தேவவசனம்.
In the Old Testament if a soldier, in the olden days if a soldier went and he didn't have a sword, he'll just be killed.
பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஒரு படைவீரன் இருக்கிறான், அவனுக்கு வாள் இல்லை என்று சொன்னால் அவன் கொல்லப்படுவான்.
Because they used to fight with the sword.
ஏனெனில் அவர்கள் ஒருவருக்கொருவர் அந்த வாளினாலே போராடுவார்கள்.
So that's the difference between new man and old man.
ஆகவே இதுதான் பழைய மனுஷனுக்கும் புதிய மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம்.
So the new man has a desire to please God.
ஆகவே இந்த புதிய மனுஷனுக்கு தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருக்கிறது.
And that is his ambition.
அதுதான் உடைய அவாவா இருக்கிறது, ஆவல்.
You know, when we are young, we have an ambition.
நாம் இளைஞர்களா இருக்கும்போது நமக்கு ஒரு அபிலாஷை உண்டு.
We have different ambitions.
நமக்கு பலவிதமான ஒரு நோக்கங்கள் உண்டு.
Going to different professions.
வித்தியாசமான வேலைகள்.
And I also had an ambition when I was young.
நானும் இளைஞனா இருந்தபொழுது எனக்கு ஒரு நோக்கம் இருந்தது.
And that's why I joined the Navy.
ஆகவே தான் கப்பற்படையில் சேர்ந்தேன்.
I wanted to go right to the top.
நான் மேலே செல்ல விரும்பினேன்.
But when Christ came into my life,
ஆனால் இயேசுவின் உள்ளத்திலே கிறிஸ்துவின் உள்ளத்திலே வந்த பிறகு,
I got another ambition.
எனக்கு வேற ஒரு நோக்கம் வந்துவிட்டது.
Which overruled the old ambition.
அது பழைய நோக்கத்தை அது மேற்கொண்டு விட்டது.
So I want to ask you.
ஆகவே நான் உங்களை கேட்கிறேன்.
Not just have you received Christ into your life.
இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டீர்களா என்று மட்டும் நான் கேட்கவில்லை.
But this.
ஆனால் இதை கேட்கிறேன்.
When Christ came into your life, did your ambition change?
கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்ததற்கு பிறகு உங்களுடைய நோக்கத்திலே மாற்றம் ஏற்பட்டதுண்டா?
I'm not saying we should not do well in our studies or in our profession.
நம்முடைய வேலையிலோ நம்முடைய படிப்பிலோ நன்றாக இருக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை.
But that becomes like a byproduct.
அது நமக்கு உதிரி பாக பலனாக மாறுகிறது.
See, sometimes factories that are making something, a particular product.
தொழிற்சாலையிலே ஒரு முக்கியமான ஒரு பொருளை உற்பத்தி செய்வார்கள்.
From the waste stuff they make what is called a byproduct.
அங்கே உள்ள கழிவுகளிலிருந்து உபரி பொருட்களை உண்டாக்குவார்கள்.
So they don't waste that waste stuff, they make something else out of that.
ஆகவே அங்கே கழிவுகளிலிருந்து அதை அப்படியே வீணாக்காதபடிக்கு அதிலிருந்து வேறொரு பொருளை உபரியாக பயன்படுத்த உண்டாக்குவார்கள்.
But that's not the main purpose of the factory.
ஆனால் அந்த தொழிற்சாலையுடைய முக்கியமான நோக்கம் அதுவல்ல.
The main product is something else.
ஆக முக்கியமான ஒரு பொருள் உற்பத்தி பொருள் என்னவென்றால் அது வேறு ஒன்று.
I want to ask you whether your main ambition has changed when you were born again.
ஆகவே நீங்கள் மனந்திரும்பின பிறகு உங்களுடைய முக்கியமான பிரதான நோக்கம் மாறிவிட்டதா என்று நான் கேட்கிறேன்.
It's when that does not happen, that's why many people have an unsatisfying Christian life.
இந்த நோக்கத்திலே மாற்றம் ஏற்படவில்லை என்று சொன்னால் இதனால் தான் அநேக கிறிஸ்தவர்களுக்கு திருப்தியற்றதான கிறிஸ்தவ வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கிறது.
See, I have come to this conclusion after observing Christians for 50 years.
50 ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களை உற்று நோக்கின பிறகு இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு தான் நான் வந்திருக்கிறேன்.
If you were to ask every Christian, tell me honestly, are you satisfied with your Christian life?
ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் நீங்கள் கேட்கிறீர்கள், கிறிஸ்தவனே நீங்க உண்மையாலுமே உன்னுடைய வாழ்க்கையிலே திருப்திப்பட்டவனாய் இருக்கிறாயா என்று கேட்டு பார்த்தால்,
I'm not asking you have you reached perfection. In that sense nobody is satisfied.
பூரணத்தை அடைந்து விட்டாயா என்று நான் கேட்கவில்லை, அது யாருமே அடையவில்லை.
It's like if you're climbing Mount Everest, you can't climb it in one day.
நீங்கள் எவரெஸ்ட் சிகரத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளில் ஏறிவிட முடியாது.
Here is a man who is climbing Mount Everest.
ஆனால் இங்கே ஒரு மனிதன் எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிக்கொண்டிருக்கிறான்.
Takes many many weeks to reach the top.
அதனுடைய உச்சி அடைவதற்கு பல வாரங்கள் பல மாதங்கள் ஆகும்.
So I'm not asking him have you reached the top.
ஆகவே உச்சி அடைந்து விட்டாயா என்று நான்
கேட்கிறேன். But I would ask him, are you satisfied with the progress you have made in the last 10 days?
கடந்த 10 நாட்களாக நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை குறித்து நீ திருப்திப்பட்டிருக்கிறாயா?
It's a yes. I think I'm satisfied with what I'm supposed to accomplish in 10 days, I've done.
ஆம், 10 நாட்களிலே சாதிக்க வேண்டிய தூரத்தை நான் அடைந்து விட்டேன், அதை குறித்து எனக்கு ஒரு மன நிறைவு இருக்கிறது.
I'm still long way from the top.
ஆனாலும் உச்சி அடைவதற்கு எவ்வளவு தூரம் போக
வேண்டும்? That's what I'm asking.
அதைத்தான் நான் கேட்கிறேன்.
Have you become like Christ? None of us have become like Christ.
கிறிஸ்துவை போல மாறி விட்டீர்களா என்று நான் கேட்கவில்லை, நம்மில் யாருமே அப்படி மாறவில்லை.
But are you satisfied with your progress?
ஆனால் உங்கள் முன்னேற்றத்திலே உங்களுக்கு மன நிறைவு உண்டா?
Do you have a satisfying Christian experience with Christ?
கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடிய உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அனுபவத்திலே உங்களுக்கு மன நிறைவு உண்டா?
I have come to the conclusion that 75% or 80% of Christians will say, honestly say, no.
75-80% கிறிஸ்தவர்கள் யதார்த்தமாய் நேர்மையாய் சொல்லக்கூடிய பதில் இல்லை.
Probably more than that.
அல்லது 80% அதிகமாக இருக்கலாம்.
Why is that? I think one of the main reasons is condemnation.
அதனுடைய பிரதானமான ஒரு காரணம் குற்ற உணர்வு.
I'm not sure whether God has forgiven me.
என்னை முற்றிலுமாய் மன்னித்து விட்டாரா என்று எனக்கு நிச்சயம் இல்லை.
That's because you don't believe God's word. அது
ஏன் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை நம்பவில்லை.
I'm not sure whether God has accepted me.
தேவனை ஏற்றுக்கொண்டாரா என்று எனக்கு நிச்சயம் இல்லை.
I had that doubt for many years. Has Jesus accepted me or not?
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்ற சந்தேகமானது எனக்கு பல ஆண்டுகளாக இருந்து வந்தது.
One day I read John 6:37.
ஒரு நாளிலே நான் யோவான் 6:37 நான் வாசித்தேன். யோவான் 6:37.
There I read.
அங்கே நான் வாசித்தது என்னவென்றால்,
Jesus saying the last part, him that comes to me I'll never cast out.
அந்த 37 வசனத்தினுடைய பின்பகுதி யோவான் 6:37, என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை.
I don't know how many times you ask Jesus to come into your heart.
உங்களுடைய உள்ளத்திலே இயேசு எத்தனை முறை வரும்படியாக கேட்டு எத்தனை முறை இயேசு உள்ளத்திலே வரும்படியாக கேட்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை.
I was brought up in a God fearing family.
நான் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு குடும்பத்தில் வளர்க்கப்பட்டேன்.
And I think I must have asked Christ into my heart maybe 100 or 500 times.
100 முறையோ 500 முறையோ இயேசுவின் உள்ளத்திலே வாரும் இயேசுவின் உள்ளத்திலே வாரும் என்று கேட்டிருந்திருக்கிறேன்.
Every time I went to a meeting I would ask Jesus to come into my heart.
ஒவ்வொரு முறையும் கூட்டத்துக்கு செல்லும்போது நான் இயேசுவின் உள்ளத்திலே வாரும் என்று ஜெபித்திருக்கிறேன்.
And many times in between during the week.
அந்த வாரத்தின் இடைப்பட்ட நாட்களிலே பலமுறை கேட்டிருக்கிறேன்.
But I was never sure.
ஆனால் எனக்கு நிச்சயம் இல்லை.
Till I read this verse.
இந்த வசனத்தை வாசிக்கும் வரை.
And I said, Lord, I've come to you so many times.
ஆண்டவரே நான் எத்தனை முறை உம்மிடத்திலே வந்திருக்கிறேன்.
Lord said, I never cast you out.
ஆண்டவரே சொன்னது நான் உன்னை புறமே தள்ளுவதில்லை.
From that verse.
இந்த வசனத்திலிருந்து என்னிடத்திலே பேசினார்.
I said, Lord, I believe it.
ஆண்டவரே நான் இதை நம்புகிறேன்.
You have accepted me. நீர்
என்னை ஏற்றுக்கொண்டீர்.
On the basis of your word.
உம்முடைய வார்த்தையின் அடிப்படையிலே என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்.
That was 55 years ago.
இந்த சம்பவம் நடந்து 55 ஆண்டுகள் ஆகிறது.
I have never doubted it since that day.
அந்த நாளிலிருந்து நான் ஒரு காலம் சந்தேகித்ததே இல்லை.
So I want all of you who are unsure to come to God's word and say, Lord, I have sincerely come. I believe you have accepted me.
நிச்சயம் மற்றவளா இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தைக்கு வாருங்கள். ஆண்டவரே நீர் என்னை ஏற்றுக்கொண்டீர். இந்த வசனத்தின் அடிப்படையில் என்ன சொல்லுங்கள்.
Hebrews 8:12.
எபிரேயர் 8:12.
That is another great verse that hit me one day.
ஒரு நாளிலே என்னை சந்தித்த மிகப்பெரிய ஒரு வசனம்.
Hebrews 8:12.
எபிரேயர் 8:12.
The Lord says, I will not remember their sins anymore.
அவருடைய பாவங்களை அக்கிரமங்களை இனி நான் நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
That's another thing you must know.
நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் அது.
That when God looks at you,
தேவன் உங்களை பார்க்கும்போது,
He doesn't look at you saying, yeah, I know this is the guy who did all those terrible things 10 years ago.
10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட கொடூரமான காரியங்களை செய்து இவன் தானே என்று அப்படியே அவர் பார்க்கிறார்.
He doesn't even say, this is the guy I know, he's the one who lost his temper last week.
போன வாரம் கோபப்பட்டவன் தானே இவன் என்று அப்படி பார்க்கிறதில்லை.
No.
இல்லை.
If you have not confessed it, then he remembers it.
நீங்கள் அறிக்கையிடவில்லை என்று சொன்னால் அவர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார்.
But if you have confessed it,
ஆனால் நீங்கள் அறிக்கை செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால்
he's forgiven you.
அவர் அதை மன்னித்திருக்கிறார்.
And not only that, I will not remember it anymore.
அவர் மன்னித்தது மட்டுமல்லாமல் இனிமேல் நான் அதை நினையாமல் இருப்பேன் என்றும் சொல்கிறார்.
That's a wonderful promise.
இது மிகவும் அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம்.
See 1 John 1.
1 John 1 அதிகாரம்.
This is a very important verse.
மிக முக்கியமான ஒரு வசனம்.
How does it read in your Bible?
1 John 1:9.
If we confess our sins 25 times, he is faithful and righteous to forgive us.
நம்முடைய பாவங்களை நாம் 25 முறை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னிக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
Is it like that?
அப்படி இருக்கிறதா?
Or is it 35 times? How is it in your Bible?
அல்லது 35 முறை என்று இருக்கிறது. எத்தனை முறை உங்கள் வேதத்தில் போட்டிருக்கிறது?
If we confess our sins, that's once.
நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் ஒரு முறைதான்.
If you have to say it a second time,
இரண்டாம் முறை நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொன்னால்,
you are accusing God of being deaf.
தேவன் காது கேளாதவராக இருக்கிறார் என்று அவரை நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள்.
He is not deaf.
அவர் செவிடராக இல்லை.
We do that to ease our own. I have to do it so many times.
நாம் நமக்குள்ளாக ஒரு நல்ல உணர்வை பெற்றுக் கொள்வதற்காக தினமும் முறை நான் அறிக்கை செய்திருக்கிறேன் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம்.
You can feel sorry for many years after you've done some serious crime.
நீங்கள் ஒரு சிறிய குற்றத்தை செய்ததற்கு பிறகு நீங்கள் அதை குறித்து பல முறைகள் வருத்தப்படலாம்.
Yeah, some sins we may feel sorry all our life.
சில பாவங்களை செய்ததினாலே நம் வாழ்க்கையை முழுவதுமாகவே நாம் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கலாம்.
Paul persecuted and killed Christians all his life, he felt sorry for it.
பவுல் எத்தனையோ கிறிஸ்தவர்களை உபத்திரவத்தை கொடுத்து கொன்றார், அவர் வாழ்க்கையை முழுவதுமாக அதை குறித்து வருத்தப்பட்டார்.
He could never forget it.
அதை ஒரு காலம் ஒரு ஆள் மறக்க முடியாது.
But he never lived with the feeling, oh God may not have forgiven me, I have to keep on confessing it.
ஆனால் தேவன் இதை மன்னித்திருக்க மாட்டார் போலும், நான் தொடர்ந்து அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் போலும் என்று சொல்லி அப்படிப்பட்ட உணர்வுகளை அவர் வாழவில்லை.
You need to confess your sin only once.
நீங்க உங்கள் பாவங்களை ஒரே முறை அறிக்கையிட்டால் போதும்.
It's like paying a bill.
ஒரு கட்டணத்தை செலுத்துவது போல.
Supposing you get an electricity bill for 150 rupees.
150 ரூபாய்க்கு உங்களுக்கு மின் கட்டண ஒரு ரசீது வருகிறது, பில் வருகிறது.
How many times do you pay that?
நீங்கள் எத்தனை முறை இந்த 150 ரூபாயை கட்டிக் கொண்டே இருக்க வேண்டும்?
Keep on going to the bank and paying another 150 rupees, another 150 rupees for one month's bill.
ஒரு மாதம் 150 ரூபாய் மின் கட்டணம் ஒரு முறை கட்டுகிறீர்கள், அதற்கு பிறகு நிச்சயம் இல்லை, திரும்பமாய் போய் 150 ரூபாய் கட்டுகிறீர்கள், திரும்பமாய் 150 ரூபாய் கட்டுகிறீர்கள், எத்தனை முறை கட்ட வேண்டும்?
Electricity board may be happy, but God doesn't want that type of
minsara thurikku vendumanal pala murai neenga kattinal avargalukku sandosham dhaan varumanam varugiradhu endru aanal devan oru kaalam sandoshapada
mattar. He wants to pay his bill 10 times, oh welcome.
Neengal poi 10 murai ore maada kattanathai kattirenu sonnal avargal dharalamai kattirenu endru solluvargal.
But we have sense in these earthly things.
Aanal bhoomikuriya kaaryangal endru varumbodhu namakku putti irukkirathu.
We know that electricity board will not ask us if we have paid it once.
ஒரு முறை நாம் மின் கட்டணத்தை கட்டிவிட்டால் மீண்டுமாய் அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும்.
But we think God is not so faithful as the electricity board.
ஆனால் மின்சார துறையினரை போல தேவன் உண்மையுள்ளவர் அல்ல என்று நாம் எண்ணுகிறோம்.
I have to keep on confessing.
நான் அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும்.
Keep on asking the blood of Jesus to cleanse me.
இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்க முடியாய் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும்.
We must stop that.
நாம் அதை நிறுத்த வேண்டும்.
Lord, I have confessed it, it's finished.
ஆண்டவரே, நான் அறிக்கையிட்டு விட்டேன், முடித்து விட்டேன்.
I'm sorry for it. That I'll be sorry all my life.
அதுக்காக வருத்தப்படுகிறேன். அது வாழ்க்கை முழுவதும் நான் வருத்தப்படலாம்.
But I don't have to live in doubt whether you forgave me.
ஆனால் நீர் என்னை மன்னித்து விட்டீரா என்ற சந்தேகத்திலே நான் வாழ தேவையில்லை.
I don't have to live in doubt whether you will remember it. You won't remember it.
நீர் அதை ஞாபகத்தில் வைத்திருக்கிறீரோ, ஒவ்வொரு முறையும் நினைவுகிறீரோ என்ற சந்தேகத்திலே வாழ தேவையில்லை. அவர் நினைவுகூறுவதே இல்லை.
It is very important to remove this wretched garbage from our life. Other it's like garbage in your house, will make the whole house stink.
உங்கள் வீட்டிலே குப்பை எவ்வளவு நாள் வைத்துக் கொண்டே இருப்பீர்கள், வீட்டில இருந்தால் அது வருகிறவர்களுக்கெல்லாம் துர்நாற்றத்தை வீசிக்கொண்டே இருக்கும். ஆகவே வீட்டில் ஒரு நாள் கூட வைக்க வேண்டாம், தூக்கி எறிவோம்.
Condemnation is like filthy garbage.
குற்ற உணர்வு என்பது அசுத்தமான குப்பையை போல, கழிவுகளை போல.
Or like a toilet that's not being flushed.
அல்லது தண்ணீர் ஊற்றி சுத்தம் பண்ணப்படாத கழிவறையை போல இருக்கிறது.
How quick we are to flush our toilets.
நம்முடைய கழிவறைகளை அங்கே கழித்து விட்டு நாம் எவ்வளவு சீக்கிரமாக சுத்தம் செய்கிறோம்.
But when you keep on remembering your sin,
ஆனால் உங்கள் பாவங்களை நினைத்துக் கொண்டே இருந்தால்,
it's so stupid.
அது புத்தீனம்.
It's not flushing the toilet.
அது கழிவறை தண்ணீர் விட்டு சுத்தம் செய்யாது போல.
Again and again going and looking at it.
மீண்டும் மீண்டுமாய் போய் கழிவறை என்ன இருக்குது என்று பார்த்துக் கொண்டே இருப்பது போல.
Flush it out and forget it.
நீங்கள் அதை flush பண்ணி விட்டு அது தண்ணீர் ஊற்றி விட்டு அதை மறந்து விடுங்கள்.
Do it from now on.
இப்பொழுதிலிருந்து அப்படி செய்யுங்கள்.
And do it right now for all the sins you have confessed in your life till today.
இன்று வரை நீங்கள் அறிக்கையிட்ட எல்லா பாவங்களையும் குறித்தும் இப்படி நீங்கள் செய்யுங்கள்.
This is why Jesus died on the cross.
இதற்காக தான் இயேசு சிலுவையிலே மரித்தார்.
So as I said, once we got that clear, then we see about our ambition.
ஆகவே இந்த விஷயத்திலே நாம் தெளிவை பெற்றுவிட்டால் அடுத்து நம்முடைய நோக்கத்துக்கு நாம் வருகிறோம்.
What is your ambition today as far as heavenly things are concerned?
பரத்துக்குரிய காரியங்களை பொறுத்தவரை இன்றைக்கு உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கிறது?
We must make that primary.
இதை நாம் பிரதானமாக மாற்றிக்கொள்ள வேண்டும்.
To seek to do well in your studies, come first in your class, good desire.
நன்றாக படிக்க வேண்டும், வகுப்பிலே முதல் மார்க் வாங்க வேண்டும் என்ற நோக்கம், அது நல்லதுதான்.
Or at least to do your best even if you don't come first.
நீங்கள் முதல் rank வாங்காவிட்டாலும் உங்களால் முடிந்தவரை நன்றாக படிக்க வேண்டும்.
I never asked my children to come first.
என்னுடைய பிள்ளைகள் ஒருவரையுமே நீங்கள் first rank வாங்க வேண்டும் என்று நான் கேட்டதே இல்லை.
Because that depends on many factors.
ஏனென்றால் முதல் rank வாங்குவது என்பது பல காரணங்களை பொறுத்து இருக்கிறது.
There may be 10 people in your class who are more intelligent than you. What?
உன்னை காட்டிலும் உங்களுடைய வகுப்பிலே 10 புத்திக்கூர்மை உள்ளவர்கள் இருக்கலாம், என்ன செய்வது?
God gave you a certain intelligence, you can only live up to that level.
தேவன் உனக்கு ஒருவித அளவு புத்திக்கூர்மை கொடுத்திருந்தால் அந்த நிலைக்கு தக்கவாறுதான் நீ படிக்க முடியும்.
But if you don't work hard,
ஆனால் கடினமாய் உழைக்காவிட்டால்,
then you are at fault.
அப்படியானால் நீ குற்றவாளியா இருக்கிறாய்.
If you don't have the intelligence for something, you're not at fault.
ஏதோ ஒரு காரியத்துக்கு தேவையான புத்தி உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் உங்கள் மீது குற்றம் சுமராது.
So we don't condemn ourselves for that.
அது இதற்காக நாம் குற்ற உணர்வுடைய தேவையில்லை.
So we need to ask ourselves.
அது நாம் நம்மை பார்த்து கேட்க வேண்டியிருக்கிறது.
There's nothing wrong in
having an ambition to do well in your class or in your profession also.
ஆகவே வகுப்பிலே படிக்கிற காரியமாயிருந்தாலும் செய்கிற வேலையிலே உள்ள உயர்வு விஷயங்களாயிருந்தாலும்
I want to be a good teacher.
நான் நல்ல ஆசிரியனாக இருக்க வேண்டும்.
I want to be a good nurse.
நல்ல நர்ஸாக இருக்க வேண்டும்.
I want to be a good engineer, good doctor.
நல்ல பொறியாளராக நல்ல மருத்துவனாக இருக்க வேண்டும்.
But that's different from saying I'm going to spend all my time trying to advance in my profession.
அதற்கும் என்னுடைய வேலை உயர்வுக்காகவே நான் எல்லா நேரத்தையும் செலவு செய்ய போகிறேன் என்று சொல்வதற்கு வித்தியாசம் உண்டு.
Before I was converted, that was my ambition.
நான் ரட்சிக்கப்பட்டதற்கு முன்பதாக இதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது.
I want to really go to the top. I want to work hard.
உண்மையாலுமே நான் கடினமாய் வேலை செய்து வேலை செய்து வேலை உயர்வு பெற்று 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 மேல்நிலை அடைய வேண்டும்.
But when I became a Christian,
நான் கிறிஸ்தவனாய் மாறின பிறகு,
I said, Lord, I want to please you.
ஆண்டவரே, நான் உம்மை பிரியப்படுத்த வேண்டும்.
Because you gave your life for me.
ஆனா ஏனென்றால் நீர் உம்முடைய ஜீவனை எனக்காக கொடுத்தீர்.
What am I going to give you? Just a small portion of my life?
நான் உமக்கு மாறுதரமா என்ன கொடுக்க போகிறேன்? இந்த வாழ்க்கையின் சிறு பங்கையா?
No, all of my life.
இல்லை ஆண்டவரே, வாழ்க்கை முழுதுமாய் உமக்கு கொடுக்க.
Whatever you want me to do, I'll do.
நீர் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளெல்லாம் நான் செய்வேன்.
That doesn't mean you have to leave your job like I did.
ஆகவே என்னுடைய வேலையை நான் விட்டது போல நீங்கள் உங்கள் வேலையை விட வேண்டும் என்று சொல்லவில்லை.
God calls only 1 in 1,000 believers to leave their jobs.
100,000 விசுவாசிகளிலே ஒருவரை தான் வேலையை விட்டுவிட்டு எனக்காக ஊழியம் செய்யற ஆண்டவர் அழைக்கிறார்.
That's why in our churches we do not encourage people to leave their jobs.
ஆகவே தான் நம்முடைய சபைகளிலே நீங்கள் வேலையை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் யாரையும் உற்சாகப்படுத்துவதில்லை.
With the changing situation in India today,
இன்றைக்கு இந்திய தேசத்தில் நடைபெறுகிற மாற்றங்களை பார்க்கும் பொழுது,
we don't want the anti-Christian forces to say, ah, you are serving God because somebody is paying you.
யாரோ உனக்கு அதிகமாய் பணம் கொடுப்பதனாலே தான் நீ இந்த தேவனை சேவிக்கிறாய், ஊழியம் செய்கிறாய் என்று சொல்லி அந்திக்ரிஸ்துவினுடைய சக்திகள் நம்மை பார்த்து குறை சொல்லக்கூடாது.
You are a preacher because you go around collecting money in the offerings from your church.
பல சபைகளுக்கு சென்று அங்குள்ள காணிக்கை பணத்தை வசூல் செய்வதற்காகத்தான் நீ ஆண்டவர் இந்த மதத்தை பிரசாரம் செய்கிறாய் என்று யாரும் சொல்லக்கூடாது.
All of you should be able to say, church gives me no money.
நீங்கள் எல்லாரும் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் இந்த ஊழியத்தை செய்வதனாலே சபை எனக்கு எந்த பணமும் கொடுப்பதில்லை.
I am living for Christ and I go to church because I love Jesus.
நான் கிறிஸ்துவுக்காக வாழுகிறேன், ஆகவே நான் ஊழியம் செய்கிறேன், ஏனென்றால் நான் ஆண்டவருக்கே சேவை செய்ய வேண்டும்.
Not because the church gives me free education or free treatment or any money, not at all.
இந்த சபை எனக்கு இலவசமாய் படிப்பையோ இலவசமாய் மருத்துவ சிகிச்சையோ அல்லது பணத்தையோ கொடுப்பதனாலே அல்ல.
So you see, most pastors can't say that to some anti-Christian person who asks him.
அநேக பாஸ்டர்களாலே அந்திக்ரிஸ்துவுடைய சக்திகளுக்கு இப்படி சொல்ல முடியாது.
But we should all be able to say that.
ஆனா நாம் எல்லாரும் அப்படி சொல்ல வேண்டியவர்களா இருக்கிறோம்.
I can say that.
நான் இதை சொல்ல முடியும்.
I'm not serving God for any money.
நான் இந்த பணத்துக்காக தேவனுக்கு ஊழியம்
செய்யவில்லை. I don't want any money from anyone.
என்னுடைய தேவனுடைய ஊழியத்திற்கு எந்த பணமும் தேவையில்லை.
I serve Jesus because I love him, because he died for me.
நான் இயேசுவை நேசிக்கிறேன், அவர் எனக்காக மரித்தார், ஆகவே நான் ஊழியம் செய்கிறேன்.
That is the reason why I discourage people from leaving their jobs.
ஆகவே தான் தங்களை வேலையை விட்டு விடுவதற்கு நான் மக்களை அதிகப்படுத்துகிறேன்.
Except unless you are one of that 1 in 1,000 whom God calls specially.
தேவன் 1,000-ல் ஒருவரை தான் முழு நேர ஊழியத்திற்கு அழைக்கிறார்.
So, but our ambition must change.
ஆனால் நம்முடைய நோக்கம் மாற வேண்டும்.
Primary ambition.
நம்முடைய பிரதான நோக்கம்.
So, what should our new ambition be?
ஆகவே நம்முடைய புதிய நோக்கம் எப்படியா இருக்க வேண்டும்?
See, Paul tells us about his ambition.
பவுல் தன்னுடைய நோக்கத்தை குறித்து சொல்கிறார்.
2 Corinthians in chapter 5.
2 கொரிந்தியர் 5 ஆம் அதிகாரம்.
And this should be our ambition also.
இதுவே நம்முடைய நோக்கமாகவும் இருக்க வேண்டும்.
Whatever your profession,
உங்களுடைய வேலை எதுவாக இருந்தாலும் சரி,
whatever your secondary ambition is,
ஒளிய இரண்டாம் தரமான நோக்கம் எதுவா இருந்தாலும் சரி,
like the byproduct in a factory,
ஒரு தொழிற்சாலையிலே உள்ள உபரிப்பாகங்களை போல,
your primary ambition must be what's written here.
ஒளிய பிரதான நோக்கம் இங்க எழுதப்பட்டிருக்கிறது.
Here he says,
இங்க அவர் சொல்கிறார்,
in chapter 5, 2 Corinthians 5,
2 கொரிந்தியர் 5 ஆம் அதிகாரம்,
he says, our we long, verse 2, we long to be clothed with our dwelling from heaven.
பரம வாசஸ்தலத்தை தரித்துக்கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறோம்.
So he says that means our home is in heaven.
அவருடைய பொருள் என்னவென்றால் எங்களுடைய வாசஸ்தலம் வீடு பரலோகத்தில்
இருக்கு. Verse 1 he says we have a building, house not made with hands in heaven, that is our home.
தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று 1 ஆம் வசனத்தில் சொல்கிறார்.
Here on earth we are absent from our home.
2 கொரிந்தியர் 5 அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், இந்த பூமியில இருக்கும் பொழுது நாம் அந்த வீட்டில் இல்லாமல் இருக்கிறோம்.
See, if some man from missionary comes from America to India,
ஒரு அர்ப்பணியாளர் அமெரிக்க தேசத்திலிருந்து இந்திய தேசத்துக்கு வருகிறார்.
This is not his home.
இந்த தேசம் அவருடைய வீடு அல்ல.
He may work here for 40 years.
இந்த இடத்திலே அவர் 40 வருஷம் சேவை செய்யலாம்.
But it's not his home.
ஆனா இது அவருடைய வீடு அல்ல.
He is absent from home. His home is back in America.
அவருடைய வீடு அமெரிக்காவில் இருக்கிறது. இப்பொழுது அந்த வீட்ல இல்லாமல் இங்கே இருக்கிறார்.
In the same way,
அதே விதமாக
our home is in heaven.
நம்முடைய வீடு பரலோகத்தில்
இருக்கிறது. And even if you live here 100 years, you're like a missionary here. This is not your home.
இங்கே 100 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் இங்கே மிஷனரி போல தான் இந்த பூமியில் இருக்கிறோம். இது நம்முடைய வீடு அல்ல.
We must remember that.
நாம் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
I am as much a stranger here in this world as that missionary who has come to India as a stranger in India.
எப்படி அந்நிய தேசத்திலிருந்து இந்திய தேசத்துக்கு ஒரு மிஷனரியாக வந்தவர் இந்த நாட்டிற்கு அந்நியனாக இருக்கிறாரோ அதே விதமாக நானும் பரலோகத்துக்கு சொந்தமான இந்த பூமியில் அந்நியனாக இருக்கிறேன்.
I am absent from my home at the moment.
நான் இப்பொழுது என்னுடைய வீட்டிலே அங்கே இல்லை.
But just like that missionary hopes at the end of his life to go back to his home,
எப்படி அந்த மிஷனரி தன்னுடைய வாழ்க்கை முடிவில் அந்த வீட்டுக்கு நான் திரும்பி செல்லுவேன் என்ற நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறாரோ,
you and I also, when we have finished our missionary work on earth, we'll go to our home.
நீங்களும் நானும் தேவன் கொடுத்த அந்த மிஷனரி பணி அந்த பூமியிலே செய்த பிறகு நாம் அந்த நம்முடைய வீட்டுக்கு போவோம்.
So all of us are supposed to be missionaries here from another country.
ஆகவே நாம் எல்லாருமே வேறு ஒரு தேசத்திலிருந்து இந்த நாட்டுக்கு வந்த மிஷனரிகளாக நாம் இருக்கிறோம்.
I hope you know that.
உங்களுக்கு தெரியும் என்று அறிந்திருக்கிறேன்.
If you didn't know that, you know it today.
உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் தெரிந்து
கொள்ளுங்கள். That your home is in heaven.
உங்களுடைய வாசஸ்தலம் பரலோகத்தில் இருக்கிறது.
And here you are a stranger in another country.
இங்கே வேறு ஒரு நாட்டிலே நீங்கள் அந்நியர்களாக இருக்கிறீர்கள்.
And so he says now.
ஆகவே அவர் சொல்கிறார்.
Verse 2 Corinthians
5:9. 2 Corinthians 5:9.
Whether we are at home or absent from home.
நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும்.
Verse 9.
9th
verse. Is it how it is there? That means whether we are at home in heaven or absent from our home,
நாம் பரலோகத்திலே உள்ள வீட்டிலே இருந்தாலும் அல்லது இல்லாமல் போனாலும்,
that is here on earth,
அல்லது அங்கே இல்லாமல் பூமியிலே இருந்தாலும்,
we can read it like this, whether I am at home in heaven,
நாம் இப்படி வாசிக்கலாம், நான் பரலோகத்திலே உள்ள என்னுடைய வீட்டிலே இருந்தாலும்,
or now absent from my home on earth,
அல்லது இப்பொழுது அந்த வீட்டிலே இல்லாதபடிக்கு பூமியிலே இருந்தாலும்,
my ambition is the same,
என்னுடைய நோக்கம் ஒன்றுதான்,
to be pleasing to God,
கர்த்தருக்கு பிரியமானவனா இருக்க வேண்டும்.
What does that mean? Just think about that.
என்னுடைய பொருள் என்ன? எண்ணி பாருங்க.
I read that verse for many years till one day it hit me. What does it mean?
அநேக ஆண்டுகளாக இந்த வசனத்தை வாசித்திருக்கிறேன். ஆனால் ஒரு நாளில் அது பளிச்சென்று எனக்கு வந்தது.
You know how sometimes you read a verse and read a verse, one day it hits you hard.
நாம் சில சமயத்திலே ஒரு வசனத்தை வாசித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு நாளிலே பளிச்சென்று வருகிறது.
So one day I realized.
ஒரு நாள் நான் உணர்ந்தேன்.
What does that verse mean?
இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன?
That means I have on earth today the same ambition that I will have when I go to heaven for eternity.
நான் நித்திய நித்தியமாக பரலோகத்திலே போகும்பொழுது எனக்கு என்ன நோக்கம் இருக்குமோ அதே நோக்கத்தை தான் இந்த பூமியிலே நான் இப்பொழுது கொண்டிருக்கிறேன்.
Then I am a wholehearted Christian.
அப்படியானால் நான் முழு இருதயமுடைய கிறிஸ்தவன்.
That's how to check whether I'm a wholehearted Christian.
இப்படி தான் நான் முழு இருதயமுடைய கிறிஸ்தவனா இல்லையா என்று சோதித்து பார்க்க
வேண்டும். There are many things I do on earth which I will never do in heaven.
நான் பரலோகத்தில் செய்யாத பல காரியங்களை இந்த பூமியில் செய்து கொண்டிருக்கிறேன்.
You know, here we have to take a shower, we have to eat and sleep and all that.
குளிக்க வேண்டி இருக்கிறது, சாப்பிட வேண்டி இருக்கிறது, தூங்க வேண்டி இருக்கிறது.
We're not going to do all that in heaven.
இதெல்லாம் நான் பரலோகத்தில் செய்ய போவதில்லை.
We're not going to earn money and go to the store, buy things. All that is finished.
நான் பரலோகத்தில் போய் பணம் சம்பாதிக்க வேண்டும், கடைக்கு போக வேண்டும், மளிகை வாங்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை.
Though many things, those things will change in heaven.
இவ்விதமான காரியங்கள் பரலோகத்தில் மாறிவிடும்.
Many things.
பல பல காரியங்கள்.
We won't get sick.
அங்கே வியாதிப்பட மாட்டோம்.
But ambition must not change.
ஆனால் நோக்கம் மாறவே கூடாது.
That means the same ambition I had on earth is going to continue in heaven.
இந்த பூமியில் எனக்கு என்ன நோக்கம் இருக்கிறதோ அதே நோக்கம் பரலோகத்திலே போகும்பொழுதும் அது தொடர போகிறது.
That is not going to be true for many Christians.
ஆனால் அநேக கிறிஸ்தவர்களுக்கு இது மெய்யாக இருக்க போவதில்லை.
Paul says whether I am at home in heaven or here on earth, my ambition is the same.
பவுல் என்ன சொல்றார் என்று சொன்னால் நான் பூமியில் இருந்தாலும் சரி பரலோகத்திலே இருந்தாலும் சரி எனக்கு ஒரே நோக்கம் தான் உண்டு.
To please God.
தேவனை நான் பிரியப்படுத்த வேண்டும்.
If it is, if he had said to be an apostle, then we say, sorry, we can't all be apostles. How can we do that?
அப்போஸ்தலருக்கு மட்டும் அவர் சொல்லியிருந்தால் நாங்கெல்லாம் அப்போஸ்தல் இல்லையே நாம் எப்படி அதை செய்வதென்று சொல்லியிருக்கலாம்.
If he had said my ambition is to be an apostle.
என்னுடைய நோக்கம் அப்போஸ்தலனா இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லியிருந்தால்.
Or my ambition is to be a preacher.
அதனுடைய நோக்கமானது பிரசங்கியாராக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால்.
Those things everybody cannot be. 1% can be.
அப்படிப்பட்ட நோக்கம் எல்லாரும் கொண்டிருக்க முடியாது. 1% கொண்டிருக்கலாம்.
If he says my ambition is to please God,
ஆனால் என்னுடைய நோக்கம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று இருக்குமானால்,
even the little children here can have that ambition.
இங்க இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் கூட அப்படிப்பட்ட நோக்கம் வைத்திருக்கலாம்.
Children please God by obeying their parents.
சின்ன பிள்ளைகள் எப்படி கர்த்தரை பிரியமா இருக்க முடியும்? பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் மூலமாய்.
So in other words, it's like if I'm driving a vehicle,
இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் நான் இப்பொழுது வண்டியை ஓட்டிக் கொண்டு போகிறேன்.
On a road, on earth.
இந்த பூமியில ஒரு சாலையில ஓட்டிக் கொண்டு போகிறேன்.
And I die.
நான் மரிக்கிறேன்.
I'm continuing on the same road in heaven.
நான் அதே சாலையிலே பரலோகத்திலேயும் போய் கொண்டே இருக்கிறேன்.
I don't have to suddenly change direction.
நான் பரலோகத்து போன உடனே திசையை மாற்ற தேவையில்லை.
The road I'm going on earth.
நான் பூமியில எந்த ரோட்டிலே போய் கொண்டே இருக்கிறேன்.
I want to please God.
நான் தேவனை பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறேன்.
Please God, please God, please God, please God, please God.
தேவனை பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். தேவனை பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். தேவனை பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறேன்.
And I die.
நான் மரிக்கிறேன்.
I continue on the same road. I'm
still
going to please God. அதே
சாலையில் நித்தியத்திலே தொடர்கிறேன். நான் தேவனை பிரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன்.
That's the way it should be.
இதுதான் இப்படி இருக்க வேண்டும்.
If my ambition on earth is
பூமியிலே என்னுடைய நோக்கம்
to make a lot of money.
நிறைய பணம் சம்பாதிப்பது.
Or even be a famous preacher.
பிரபலமான பிரசங்கியாரை மாறுவது.
Or to marry some very pretty girl.
அழகான பெண்ணை திருமணம் செய்வது.
Or to enjoy myself.
நானே சந்தோஷிப்பது வாழ்க்கையை.
To have a big house.
பெரிய வீடு கட்ட வேண்டும்.
Suddenly I die.
இதை நான் மரிக்கிறேன்.
Oh, I have to give up all this now. I have to get onto another road.
ஓ, இப்பொழுது இதெல்லாம் விட்டுவிட வேண்டும். இப்பொழுது வேறு ஒரு சாலை வந்து விட்டது.
Then I have to say you have wasted your life on earth as a Christian.
அப்படி இருக்குமே ஆனால் நீங்கள் ஒன்றை சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த பூமியிலே என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நான் வீணடித்து விட்டேன்.
This is the way to find out whether you are really living the way God wants you to live on this earth.
தேவன் பூமியிலே நீங்கள் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி தான் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்களா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்கு இது ஒன்றே வழி.
Will you have to change your ambition if you die tonight?
இன்று மரித்த உடனே உங்களுடைய நோக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்குமா?
If you can say no, it will be
illai endu sonnal
then you are on the right road.
Neengal sariyana saalile poi kondukkireen.
My ambition now is to please God.
Ippozhudhu enudaiya nokkam devanai priyappaduthu
dhaan. Get to heaven for all eternity, my ambition will be to please God.
Paralogathukku ponaalum nithi nithiyamaga enudaiya nokkam devanai priyappadutha vendum endrae dhaan irukka pogudhu.
As I said, many things will change in heaven.
Paralogathile naan sonnadhu pola pala kaaryangal maarum.
Ambition will not change.
Aanal nokkam maaradhu.
That's the meaning of this verse.
Adha andha vasanathinudaiya artham.
And I remember the day it hit me.
எந்த நாளிலே இந்த வசனம் என்னை வந்து தாக்கியது அந்த நாளை நினைவு கூறுகிறேன்.
Maybe it never hit you till today.
ஒருவேளை இன்று வரை இந்த வசனம் உங்கள் இடத்திலே பேசவில்லை.
It's an amazing verse.
அற்புதமான ஒரு வசனம்.
Whether I'm at home in heaven.
நான் பரலோகத்திலே குடியிருந்தாலும்.
Or I'm here on the earth.
அல்லது பூமியிலே குடியிருந்தாலும்.
My ambition is the same.
என்னுடைய நோக்கம் ஒன்றுதான்.
To please God.
தேவனை பிரியப்படுத்த வேண்டும்.
Because
என்றால்
we are finally verse 10 going to all appear at the judgment seat of Christ.
நாம் எல்லாரும் கடைசியாக நாம் எல்லாரும் நியாயாசனத்துக்கு முன்பாக கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும்.
That word for in verse 10 means because.
பத்தாம் வசனத்திலே அவர் சொல்கிறார் ஏனென்றால்
because we are going to stand at the judgment seat of Christ.
ஏனென்றால் நாம் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும்.
And he is not going to ask us how much money we made.
எவ்வளவு பணம் சம்பாதித்தோம் என்று கேட்க மாட்டார்.
How famous we became.
எவ்வளவு பிரபலமானவர் என்று கேட்க
மாட்டார். Whether you are graduate or post graduate.
நீ இளங்கலை பட்டதாரியா முதுகலை பட்டதாரியா என்று கேட்க மாட்டார்.
How clever you were.
எவ்வளவு புத்திசாலியா இருந்தாய்.
How popular you were.
எவ்வளவு புகழ்பெற்றவனா இருந்தாய்.
Nothing.
இவளெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டார்.
He is going to decide what you did with this body God gave you.
தேவன் உனக்கு கொடுத்த இந்த சரீரத்தை வச்சு என்ன செய்தாய் என்று கேட்பார்.
God gave us all a body in our mother's womb.
தாயின் கர்ப்பத்திலேயே தேவன் எல்லாருக்கும் ஒரு சரீரத்தை கொடுத்தார்.
And he planned that we should use this body in a certain way.
இந்த சரீரத்தை நாம் ஒரு சில வழிகளிலே மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்.
It says here with this body verse 10 we can do good things or bad things.
இந்த சரீரத்திலே நன்மைக்காவது தீமைக்காவது என்று நாம் வாசிக்கிறோம்.
For example with our tongue.
உதாரணமாக நம்முடைய நாவு.
We can say so many good things or bad things with our tongue.
இந்த நாவை வைத்து பல நல்ல காரியங்களையும் பேசலாம் அல்லது தீமையான காரியங்களையும் பேசலாம்.
Or some useless things which are neither good nor bad.
அல்லது தீமையுமல்ல நன்மையுமல்ல ஆனால் பிரயோஜனமற்ற காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கலாம்.
With our eyes.
நம்முடைய கண்கள்.
We can do so many good things and bad things with our eyes.
கண்களை வைத்துக்கொண்டு பல நல்ல காரியங்களை செய்யலாம் தீமையான காரியங்களையும் செய்யலாம்.
We can read scripture which you can't do without the eyes.
கண்கள் இல்லாமல் வேதத்தை நீங்கள் வாசிக்க முடியாது.
With our hands we can do a lot of good things and bad things.
நம்முடைய கரங்களை வைத்துக்கொண்டு பல நன்மைகளையும் செய்யலாம் பல தீமைகளையும் செய்யலாம்.
We can write good letters, bad letters.
நல்ல கடிதங்களை எழுதலாம் கெட்ட கடிதங்களை எழுதலாம்.
Or do nothing.
அல்லது ஒன்றுமே செய்யாமலும் இருக்கலாம்.
Waste our gifts.
நம்முடைய வரங்களை வீணடிக்கலாம்.
So in our body,
ஆகவே நம்முடைய சரீரத்திலே
it says we do good things or bad things.
நாம் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும்
but all of it will be rewarded with the judgment seat of Christ.
அதெல்லாம் தக்க பலனை அடையும்படிக்கு கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும்.
So in connection with the previous verse,
அவ இதுக்கு முந்தின வசனத்தோடு கூட தொடர்புபடுத்தி
we seek to please God.
நாம் தேவனை பிரியப்படுத்துகிறோம்.
So if I use my body in every way to please God, I'm going to get a fantastic reward when Christ comes.
என்னுடைய சரீரத்தை எல்லா விதங்களிலேயும் தேவனையே பிரியப்படுத்தி வாழ நான் தீர்மானித்து வாழ்ந்து கொண்டிருந்தால் வரும்பொழுது தேவன் நல்ல ஒரு பலனை கொடுப்பார்.
And therefore verse 11.
ஆகவே 11 ஆம் வசனத்திலே
because we fear means because I have a reverence for God.
கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று சொன்னால் அவர் மீது இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு கலந்த மரியாதை.
Therefore we persuade men.
ஆகவே நாம் மனுஷருக்கு முன்பாக இப்படி கேட்கிறோம்,
Hey fellows, take your Christian life seriously.
மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம், கிறிஸ்தவ வாழ்க்கையை சீரியஸா எடுத்துக்கொள்ளுங்கள்.
Make your ambition the same as mine.
என்னுடைய நோக்கத்தை போலவே உங்களை நோக்கத்தையும் மாற்றிக்கொள்ளுங்கள்.
To please God.
தேவனை பிரியப்படுத்த வேண்டும்.
So when I look at all these verses together.
ஆகவே இந்த வசனங்கள் எல்லாம் நாம் ஒன்றாக பொருத்தி பார்க்கும் பொழுது
I understand it like this.
நான் இப்படி விளங்கிக் கொள்கிறேன்.
When I stand at the judgment seat of Christ.
கிறிஸ்துவின் நியாயாசனம் முன்பாக நான் நிற்கும் பொழுது
He's only going to find out one thing.
ஒரே ஒரு காரியத்தை தான் அவர் கண்டுபிடிக்க போகிறார்.
Did I seek to please God with my body or not?
என்னுடைய சரீரத்தை வைத்து நான் தேவனை பிரியப்படுத்தினேனா இல்லையா?
You know here on earth
the bhoomile
people appreciate you if you are a very outgoing you know happy type of person always cracking jokes and friendly
எப்பொழுது பார்த்தாலும் நன்றாக ஜோக் அடித்து நல்ல வெளிரங்கமாக பேசி எல்லாரையும் மகிழ்விக்க செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தால் எல்லாரும் சந்தோஷமா இருப்பார்கள்.
But all of us don't have that type of personality.
ஆனா எல்லாருக்குமே அதே போல ஒரே விதமான ஆள் தன்மை இல்லை.
Many of us are little reserved.
நம்மிலே अनेகர் உள் நோக்கம் கொண்டவர்களாக
இருக்கிறோம். We look inwardly, not outward so much.
நாம் வெளியரங்கமாய் வெளிப்புறமாக அவ்வளவு பார்ப்பதில்லை, உள்ளேயே பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
We don't just go and shake people's hand and say, Hello, how are you? Good to meet you.
நாம் மக்களை பார்க்கும்பொழுது உற்சாகமாய் போய் கரங்களை கொடுத்து எப்படி இருக்கு நன்றாக இருக்கல என்றெல்லாம் அப்படி நாம் ஃப்ரெண்ட்லியா இருப்பது.
Some of us are like to stand in the corner, wait for somebody else to come and greet us.
நம்மிலே ஒரு சிலர் மூலையிலே தனியாக இருக்கிறோம், யாராவது வந்து நம்மை வாழ்த்தினால் கை கொடுப்போம், இல்லாவிட்டு அங்கே நிற்போம் என்று இருக்கிறோம்.
I was like that.
நான் அப்படி இருந்தேன்.
That was my personality.
அது என்னுடைய ஆள் தன்மை.
I had to fight to try and change it a little bit otherwise I wouldn't be able to serve God properly.
நான் தேவனுக்கு ஒழுங்காக ஊழியம் செய்ய முடியாது அப்படி இருந்தால். ஆகவே நான் கொஞ்சம் போராடி கொஞ்சம் மாற்ற வேண்டியிருந்தது.
And you all probably discover I haven't changed completely. I'm still a little very shy.
இன்னுமாய் நான் உடையவனா தான் இருக்கேன். முற்றுமாய் மாறவில்லை என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம்.
But I can't do anything about it. That's my personality.
அது என்னுடைய ஆள் தன்மை. அதை குறித்து நான் ஒன்றும் செய்ய முடியாது.
God won't say why did you have personality like that?
நீ ஏன் இப்படிப்பட்ட ஆள் தன்மை கொண்டவனாக இருந்தா என்று சொல்லி ஆண்டவர் கேட்க போவதில்லை.
Because I say Lord you gave it to me. What can I do?
ஆண்டவரே நீர் தான் அதை கொடுத்திருக்கிறேன். நான் என்ன
செய்யது? It's like asking me why is the color of your skin brown?
உடைய தோல் ஏன் பிரவுன் கலரா இருக்குது? மாநிறமா இருக்குது என்று
கேட்கிறது. Why isn't it yellow or black?
ஏன் கருப்பாக இல்லை? ஏன் மஞ்சளாக இல்லை?
I say Lord you gave me this color.
ஆண்டவரே நீர் தான் இந்த கலரை கொடுத்தீர்.
And you gave me my personality.
அதே போல நீர் தான் எனக்கு இந்த ஆள் தன்மையும் கொடுத்தீர்.
So don't get discouraged with something which God gave you that you cannot change.
ஆகவே தேவன் ஒன்றை கொடுத்திருக்கும் பொழுது அதை உங்களால மாற்ற முடியாமல் இருக்கும் பொழுது சோர்வடைய வேண்டாம்.
I started losing my hair when I was about 22 years old.
22 வயதா இருக்கும் பொழுது என்னுடைய முடியை இழக்க ஆரம்பித்தேன்.
Most people lose it when they are 60 or something.
அநேகர் 60 வயதாகும் போது முடியை இழக்கிறார்கள்.
But I was one of God's special children whom he had a special purpose for.
ஆனால் தேவன் விசேஷித்த நோக்கம் கொண்ட ஒரு விசேஷித்த பிள்ளையாக நான் இருந்தேன்.
So he said I got to take off his hair when he's 22.
இந்த மனிதனுக்கு இந்த நபருக்கு 22 வயதாக இருக்கும்போதே முடியை நாம் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்துவிட்டார்.
I thought it was because I'm always wearing this naval cap.
நான் எப்பொழுதுமே கப்பற்படை தொப்பியை அணிந்து கொண்டே இருந்தேன். ஆகவே அது அப்படி ஆகிவிட்டது என்று எண்ணுகிறேன்.
There were 1000 other people who wore the cap who never lost their hair. It was me.
ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த தொப்பியை அணிந்திருக்கிறதால் அவர்களுக்கெல்லாம் முடி கொட்டவில்லை.
So I knew I'm special before God.
ஆகவே நான் தேவனுக்கு முன்பாக விசேஷித்தவன் என்று அறிந்திருக்கிறேன்.
So I said okay I accept it I never complained about it.
ஆகவே நான் ஏற்றுக்கொண்டேன். அதை குறித்து ஒரு காலம் குறை சொல்லவில்லை.
I didn't go to any doctors to try and grow my hair or any such thing.
நான் இந்த மருத்துவரிடம் போய் முடி எல்லாம் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்டு போகவில்லை.
Nothing wrong in that but
அதுல தவறு ஒன்றுமில்லை. ஆனா நான் போகவில்லை.
I had no time for that.
எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை.
Not the money.
அந்த பணமும் எனக்கு இல்லை.
Then as I looked I saw some advantages in that.
அதை நான் ஏன் என்று பார்க்கும் பொழுது பார்க்கிறேன். அப்பொழுது அதிலே சில நன்மைகளும் இருந்தது.
Most people can think what advantage can you ever have by having a bald head?
வழுக்கை தலை இருப்பதனாலே என்ன நன்மை பயக்க போகிறது என்று அநேகர் எண்ணலாம்.
You look so ugly with a bald head.
வழுக்கை தலை இருப்பதனாலே அழகில்லாமல் காட்சியளிக்கலாம்.
I think I look ugly even if I had hair I wouldn't have looked so handsome so it's all right. Even if I had hair I may not be so good looking.
எனக்கு முடி முழுமையாக இருந்திருந்தாலும் அவ்வளவு அழகாக இருக்க மாட்டேன். ஆகவே அது
But I'll tell you the advantage I got at least.
ஆனாலும் அதிலே ஒரு நன்மை இருந்தது.
Two things there may be more.
இரண்டு நன்மைகள் அதே காட்டிலும் அதிகமாக இருக்கு.
See God gave me a gift to preach when I was 23 years old.
23 வயதா இருக்கும் பொழுதே பிரசங்கிக்கக்கூடிய வரத்தை தேவன் எனக்கு கொடுத்தார்.
I was baptized when I was 21.
21 வயதிலே ஞானஸ்நானம் எடுத்தேன்.
2 years God anointed me with the gift of preaching.
2 வருஷங்களிலேயே தேவன் பிரசங்கிக்கக்கூடிய வரத்தை கொடுத்தார்.
It's a sovereign thing God does. It's not because I am special.
நான் விசேஷித்தவனா இருப்பதனாலே அல்ல, இது தேவனுடைய சர்வ திட்டம்.
I was preaching to 5,000 people when I was 23 years old.
23 vayada irukkumbodhu 5000 makkalukku naan prasangithu
and they wanted to hear me again.
மீண்டுமாய் நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று கேட்டார்கள்.
That's just to tell you how God anointed me. It was not my natural gift.
ஆகவே தான் நான் சொல்கிறேன், நீதியோட இயற்கையான வரம் அல்ல, இது தேவனை அபிஷேகித்து கொடுத்த வரம்.
And you know, I looked like a young kid.
நான் ரொம்ப சின்ன பையனை போல தான் இருந்தேன்.
But because my head was bald.
அளைய தலையிலே வழுக்கி விழுந்தபடினாலே
people thought I was around 35 or 40 years old.
மக்கள் என்ன நினைத்தாங்க சொன்னா, ஓஹோ இவருக்கு 35 வயது இருக்கும், 40 வயது இருக்கும் என்று நினைத்தாங்க.
So they listened with more seriousness than thinking, "Ah, this is a young kid getting up to speak."
ஆகவே அது அப்படி இல்லாத இருந்திருக்குமானால் சின்ன பையன் பேச போறான், இவர் என்ன பேச போறான் என்று அலட்சியமா அவள அலட்சியமாய் கேட்பார்கள். ஆனால் இப்போது 35 வயது மகித்து மதிக்கத்தக்க நபர் பேசுகிறார் உடனே அவள் சீரியஸாய் கேட்டாள்.
I would say, "Praise the Lord, they won't think this is some சின்ன பையன் speaking up here." That is the first advantage. The second advantage was, I said, now no girl will marry me for my looks because I am bald.
எனக்கு வழுக்கை தலை விழுந்தபடினால எந்த பெண்ணும் என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள்.
They marry me only because I am spiritual.
நான் ஆவிக்குரியவனா இருக்கிறபடினால மட்டுமே திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பல, அவர்கள் என்னை திருமணம் செய்து கொள்வார்கள்.
That's also a tremendous advantage.
இதுலுமே மிகுந்த ஒரு ஆதாயம் இருந்தது.
Supposing somebody marries me for my looks.
என்னுடைய அழகுக்காக யாராவது கல்யாணம் பண்ணியிருந்தால்.
And after 15 years I lose my hair.
அதற்கு பிறகு 15 வருஷம் கழித்து என்னுடைய வழுக்கை தலை விழுந்திருந்தால்.
She said, "You don't look like the way I saw you when I married you."
திருமணமான பொழுது நீங்கள் எப்படி இருந்தால் அப்படி இப்ப இல்லையே.
So I'm not saying therefore you should all be bald, but I'm saying I got two advantages.
அவே உங்கள் எல்லாருக்கும் வழுக்கு தலை வர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அது என்னுடைய
செய்தி இல்லை. What I'm trying to say is,
நான் என்ன சொல்ல முற்படுகிறேன் என்றால்,
accept yourself the way God made you.
தேவன் உங்களை எப்படி உண்டாக்கி இருந்திருக்கிறாரோ அந்த வழியை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள்.
There is some special purpose the way he made you.
தேவன் உங்களை உண்டாக்கின விதத்திலே ஒரு விசேஷித்த நோக்கம் உண்டு.
Some of you girls may see, "Oh, I wish I were much more good looking than I am right now."
சில பெண்கள் இப்படி நினைக்கலாம், சில வாலிப பெண்கள், இதை விட இன்னும் கொஞ்சம் அழகா இருந்தா நல்லா இருந்திருக்குமே.
If I could look like that film actress, how beautiful it will be.
இந்த நடிகை போல நான் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும்.
You know what would have happened?
என்ன நடந்திருக்கும் தெரியுமா?
You'll become a film actress and go to hell.
நீயும் ஒரு நடிகையாய் மாறி இருந்திருப்பாய், நீ நரகத்துக்கு போயிருந்திருப்பாய்.
Because you're not so good looking, no film director will select you to be a film actress.
அவ்வளவு அவ்வளவு நடிகை போர்வ அழகு இல்லாதபடினால எந்த film directorம் திரைப்பட இயக்குனரும் உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை.
Praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
They won't even select you to be a model for these advertisements.
நீங்கள் இந்த விளம்பரத்திற்கு ஒரு மாடல் அழகியை போல இருப்பதற்கு கூட உங்களை தேர்ந்தெடுக்க மாட்டார்.
Praise the Lord. You won't destroy your life.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையை அழித்து கொள்ள மாட்டீர்கள்.
I know pretty girls have destroyed their life, Christians, because they went and became models.
கிறிஸ்தவ பெண்கள், அழகான பெண்கள் தங்களை அழித்துக் கொண்டார்கள். அவர்கள் இந்த விளம்பரத்திற்கு மாடல் அழகிகளாய் போய் தங்கள் வாழ்க்கை அழித்துக்
கொண்டார்கள். Film actresses and all that. And film actors,
சினிமா நடிகளாய் போயிருக்கிறார்கள், நாடக நடிகளாய் போயிருக்கிறார்.
In everything there is an advantage.
அவ எல்லாவற்றிலுமே ஒரு பிரயோஜனம் உண்டு.
The way God made you is perfect.
தேவன் உங்களை உண்டாக்கின விதம் நேர்த்தியாக உண்டாக்கி இருக்கிறார்.
For you.
உங்களுக்கு
அதுதான். The way God made me is best for me.
தேவன் என்னை எப்படி உண்டாக்கி இருக்கிறாரோ அதுதான் எனக்கு நேர்த்தியானது.
And with this I don't have to be like you.
நான் உங்களை போல இருக்க வேண்டும் என்று.
You don't have to be like me.
நீங்களும் என்னை போல மாற வேண்டும் என்று தேவையில்லை.
You don't have to start preaching at 23 if God doesn't give you that gift.
தேவன் உங்களுக்கு அந்த வரத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் 23 வயதில் நீங்களும் பிரசங்கிக்க ஆரம்பிக்க தேவையில்லை.
You have to be yourself and I have to be myself.
நான் நானாகவே இருக்க வேண்டும், நீங்கள் நீங்களாகவே இருங்கள்.
With your weakness and limited personality you must seek to please God.
ஆனால் உங்களுடைய பலவீனம், உங்களுடைய வரம்புக்குட்பட்ட ஆள் தன்மையின் ஊடாக நீங்கள் தேவனை பிரியப்படுத்த வேண்டும்.
There was a great preacher in America about 140 years ago called D.L. Moody.
D.L. Moody என்றதான ஒரு பெரிய பிரசங்கியார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக அமெரிக்காவிலே வாழ்ந்து வந்தார்.
He was one of the greatest servants of God of his generation.
அவருடைய சந்ததியிலே இருந்த மிகப்பெரிய தேவ ஊழியராய் அவர் இருந்தார்.
His life and ministry had an effect on thousands of people that is lasting till today.
அவருடைய ஊழியமும் வாழ்க்கையும் ஆயிரக்கணக்கான மக்களை பாதித்துக் கொண்டு தாக்கம் அளித்துக் கொண்டே இருந்தது, செல்வாக்கு இருந்தது, இன்றைக்கும் அது அநேகரை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறது.
The effect of one man's life.
ஒரு மனிதனுடைய வாழ்க்கை.
And he was not very good in English.
அவருக்கு ஆங்கிலம் சரியாக பேச தெரியாது.
Because he was not a very educated person.
என்ன அவர் நன்றாக படித்த ஒரு நபர் அல்ல.
He was an ordinary worked in some small sort of store or something.
அவர் ஒரு சாதாரண ஒரு கடையிலே அவர் வேலை செய்து கொண்டிருந்தார்.
But God called him.
ஆனால் தேவன் அவரை அழைத்தார்.
And he became the greatest preacher of his generation.
அவருடைய சந்ததியிலே மிகப்பெரிய பிரசங்கியாராய் மாறினார்.
But when he spoke, his English was not all that perfect.
ஆனால் அவர் ஆங்கிலத்திலே பிரசங்கிக்கும் பொழுது அவ்வளவு பூரணமாக இல்லை.
So he was preaching once in England.
அவர் ஒருமுறை இங்கிலாந்து தேசத்திலே பேசிக்கொண்டிருந்தார்.
So there was one very scholarly Englishman sitting there.
அங்கே
listening.
ஆங்கிலத்திலே நிபுணத்துவம் பெற்றதான ஒரு படித்த மேதை ஒருவர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
So he came up to Mr. Moody after the meeting.
செய்தி கூட்டம் முடிந்த உடனே மூடியின் இடத்திலே அந்த மேதை வந்தார்.
And he said, Mr. Moody, your English is not very good. Your grammar is not very good.
சகோதரர் மூடி அவர்களே, நீங்கள் ஆங்கிலம் பேசும்பொழுது ஆங்கில இலக்கணம் சரியில்லையே என்று சொன்னார்.
He said, that's right, sir.
அது சரிதான் என்று அவர் சொன்னார்.
But with my poor English and my poor grammar, I am serving God.
என்னுடைய பலவீனமான மோசமான ஆங்கில இலக்கணம், மோசமான ஆங்கில பேச்சை வைத்துக் கொண்டு நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன்.
What are you doing with your good English and your good grammar?
உங்களுடைய ஆங்கில நிபுணத்துவத்தை வைத்து நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
He wasn't serving God.
அவர் தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை.
He was just proud that my English is so good and my grammar is so good.
என்னுடைய ஆங்கிலம் நேர்த்தியாக இருக்கிறது, என்னுடைய ஆங்கில இலக்கணம் பூர்ணமாக இருக்கிறது என்று அதிலே பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தார்.
What about you, my brother, sister?
சகோதர சகோதரி, உங்களுக்கு என்ன இருக்கிறது?
What are you proud of?
எதை குறித்து நீங்கள் பெருமைப்படுகிறீர்கள்?
In your profession, you are very good.
உங்களுடைய வேலையிலே நீங்கள் திறமை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், பெருமைப்படுகிறீர்களா?
Everybody appreciates you in your profession.
உங்களுடைய வேலையிலே எல்லாரும் உங்களை மெச்சிக்கொள்கிறார்களா?
Some of you sisters, you can cook well and people appreciate that.
சகோதரிகளே, நீங்கள் நன்றாக சமைக்கிறீர்கள், மக்கள் அதை மெச்சிக்கொள்கிறார்களா?
You think these things will have any value when you stand at the judgment seat of Christ?
கிறிஸ்துவின் நியாயத்திற்கு முன்பாக நிற்கும் பொழுது இவைகளுக்கெல்லாம் மதிப்பு இருக்கும் என்று எண்ணுகிறீர்களா?
Zero.
பூஜ்யம்.
Make it your ambition from today to please God.
தேவனை மட்டுமே நான் பிரியப்படுத்துவேன் என்பதை இன்றிலிருந்து உங்களுடைய நோக்கமாய் மாற்றிக் கொள்ளுங்கள்.
With all your limitations.
எல்லா வரம்புகளுக்கும்
say, Lord, I'm not going to complain about my limitations. You made me like that.
ஆண்டவரே, என்னுடைய வரம்புகளை குறித்து, என்னுடைய குறைகளை குறித்து நான் ஒரு காலம்
குறை சொல்ல மாட்டேன். நீரே என்னை உண்டாக்கியிருக்கிறீர். I may be short.
நான் குள்ளமாய் இருக்கலாம்.
I may be fat.
குண்டாய் இருக்கலாம்.
Makes no difference.
அது எந்த வித்தியாசமும் இல்லை.
I may not be able to speak very clearly.
மிகவும் தெளிவாய் பேச திறமையற்றவளாய்
இருக்கலாம். The way you made me, I will seek to please you.
ஆண்டவரே, எந்த விதத்திலே நீர் என்னை உண்டாக்கியிருக்கிறோ அந்த விதத்திலேயே நான் உம்மை பிரியப்படுத்துவேன் ஆண்டவரே.
And you will have a greater reward when Christ comes and all these clever smart people around you.
உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய படித்த மேதைகள் புத்திசாலிகளை காட்டிலும் கிறிஸ்து வரும்பொழுது நீங்கள் தக்க பலன் அடைவீர்கள்.
God bless you.
தேவனை ஆசீர்வதிப்போம். நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோகபிதாவே,
thank you for showing us the truth from your word.
உம்முடைய வார்த்தையிலிருந்து சத்தியங்களை எங்களுக்கு காண்பிக்கிறதுனால நமக்கு நன்றி.
Help us to live in the light of that.
இதனுடைய வெளிச்சத்திலே வாழ எங்களுக்கு உதவி செய்.
We pray in Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.